கர்த்தாவே உமதே கூடாரத்து தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். யார் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தங்கி வாழ முடியும்? யார் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஏறி வர முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ண நாங்கள் விரும்புகிறோம். இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ண நாங்கள் விரும்புகிறோம். அதுவே எங்கள் நோக்கம், அதுவே எங்கள் விருப்பம், அதுவே எங்கள் தாகம். உம்முடைய சமூகம் எமக்கு போதுமையா? உம்முடைய சமூகம் எமக்கு போதுமாண்டவர, அதுவே எங்களுக்கு போதுமாண்டவர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய கூடாரத்தில் தங்கி வாழுகிறவன் யார் ஆண்டவரே? யார் ஆண்டவரே? அது நானா இருக்கணும் ஆண்டவரே? அது நாங்களா இருக்கணும் ஆண்டவரே? அது எங்க சபையா இருக்கணும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் படைக்கிறோம். எங்களை நடத்தி வீராக, கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்தி வீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருந்தும் எங்களை நோக்கி பார்க்கிறார். பாருங்க, அதுதான் பெரிய சலாக்கியம். கடந்த முறை பைபிள் ஸ்டடியில அந்த வார்த்தை சொன்னேன். அவர் பெரிய தேவனாய் இருந்தும் என்னையும் உன்னையும் நோக்கி பார்க்கிறார். அதான் பெரிய சலாக்கியம். பாருங்க, இல்லாவிட்டால், அவர் எங்களை பார்க்காவிட்டால் எங்களால் எதையும் செய்ய முடியாது. பாருங்க, அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் சண்ட சராசனங்களை உருவாக்கிற பெரிய தேவன், ஆனா உன்னையும் என்னையும் பார்க்கிறார். பாரு, அதுதான் பெரிய சலாக்கியம். பாருங்க, இதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். பாருங்க, இன்னைக்கு ஒரு சில பெரிய மனிதர்கள் சிறியவர்களை கவனிக்க மாட்டார்கள். பெரிய மனிதர்கள் உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, சில படித்தவர்கள் மற்றவர்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். ஆனால் பெரிய தேவன், அவர் என்னையும் உன்னையும் என்ன செய்கிறார்? கணக்கெடுக்கிறார். பாருங்க, கவனிக்கிறார். பாருங்க, அதுதான் மேன்மை, அதுதான் மேன்மை. பாருங்க, அது இல்லை என்று சொல்லிவிட்டால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. பாருங்க, இல்லையா, தேவனுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு தேவையானவர்கள். பாருங்க, அவர் பார்த்து ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் ஏராளமான தாராளமான வார்த்தைகள் இருந்தாலும், நான் என்னுடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், நேற்று நாளிலே நான் ஒரு செய்தி, நான் இந்த அந்த செய்தியை பல பைபிள் ஸ்டடியிலே பிரசங்கம் பண்ணி, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேளிலையும் பிரசங்கம் பண்ணிவிட்டு யோசித்து, நான் ஆராதனையிலையும் அதை பிரசங்கிக்க நினைச்சு, நான் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிக்கிற பொழுது அது ஒருக்கா பிரசங்கித்ததை விட இன்னும் நல்லா இருக்கிறது. ஆகினால நான் நினைச்சு அதை நான் பிரசங்கிக்கணும் ஆண்டவர் என்று சொல்லி அதை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு நான் படுத்து விட்டேன். விடிய காலமே எழும்பி ஒரு உபமை ஒன்று தேடுவதற்காக வேண்டி பைபிளை நான் கடத்தி தட்டி கொண்டு போன பொழுது, திடீரென்று சில வார்த்தைகள் என் உள்ளத்திலே வந்து அதை குறித்து பேசினா என்னன்னு சொல்லி என்னுடைய உள்ளத்திலே வந்தது. பாருங்க, ஆனாலும் என்னுடைய செய்தியை நான் அதோடு சேர்த்து பேசினான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:46 வாசிங்கள். அதிலாவிட்டால் அதிலிருந்து தொடர்ந்து அப்படியே வாசிங்கள். 6:46 இருந்து,
என்னை ஆண்டவரே, ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அத்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அத்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அத்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார்.
46 வசனம் சொல்லுகிறது, என்னை ஆண்டவரே நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இது சொன்னது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நான் அதுக்கு பிற்பாடு நான் பின்னுக்கு சில வார்த்தைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். என்ன சொல்லப்படுது? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லியும் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் என்ன செய்கிறோமா? செய்கிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மண்ணில் மேல தன் வீட்டை கட்டுகிறவனாக இருக்கிறான். அவனை குறித்து எப்படி ஆண்டவர் சொல்லுகிறான் சொல்லிச்சுன்னா, அவன் ஆழமாக தன் அஸ்திவாரத்தை போடலையா? ஆழமாக அஸ்திவாரமா வீடா என்ன ஒண்ணுமே வழங்கல இல்லையா? தேவனுடைய வார்த்தை மீது நம்முடைய வாழ்க்கை கட்டுமா இருந்தால் அது எது வந்தாலும் என்ன வந்தாலும் அசைக்கப்படவே அசைக்கப்படாது. பாருங்க, 12 அப்போஸ்தலர்களும் அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையின் மீது தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். பாருங்க, கிறிஸ்து எதை சொன்னார், இயேசு என்ன சொன்னார், அதுதான் நமக்கு முக்கியம். இங்கே சொன்னார், என்னை ஆண்டவரே என்று கூப்பிடுகிறீர்கள், என்னை ஆராதனை செய்கிறீர்கள், எனக்கு துதிகளம் கொண்டு வந்து செலுத்துகிறீர்கள், காணிக்கு கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள், ஆனா நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்காமல் போகிறது என்ன? இத்தனை வருஷ ஆண்டலையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நாம ஏற்றுக்கொண்டோமா, கேட்டுக்கொண்டோமா, அதன்படி நாம் நடந்திருக்கிறோமா? அளவில்லாத பிரசங்கங்கள், அளவில்லாத போதனைகள் நம் வாழ்விலே இருந்தாலும் நம்முடைய வாழ்வு அவைகளுக்கு ஏற்றதாக இருக்கிறதா? ஏராளமாக பிரசங்கம் பண்ணப்படுகிறது, ஏராளமான வார்த்தைகள் கேட்கிறோம், ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார், என்னை ஆண்டவரே என்று கூப்பிடுகிறீங்கப்பா, ஆனா நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேட்கறது இல்லையே. இன்றைக்கு என்னை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, தேவன் சொன்ன எல்லா வார்த்தையும் நீ கை கொள்ளுகிறாயா என்று சொல்லி கேட்டா நான் ஓமண்டி சொன்னால் போய் தான் சொல்லுவேன். வேதத்தில் இருக்கிற அவ்வளவு வார்த்தைகளை நான் கை கொள்ளுகிறனா என்று கேட்டா நான் ஓமண்டி சொன்ன நான் போய் தான் சொல்லுவேன். ஆனால் வேதத்தின்படி நடப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் ஐயா, வேதத்தின்படி நடக்க நான் விரும்புகிறேன், அதன்படி நான் வாழ என் வாழ்க்கையை திருப்ப விரும்புகிறேன். இயேசு என்ன சொன்னார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது எது? திருப்பி அடுத்த வசந்த வாசிங்கள், என்னிடத்தில் வந்து
வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான்?
பாருங்க, இயேசுவிடத்தில் வர்றது மாத்திரம் முக்கியம் அல்ல, ஆராதனைக்கு நாம் வருகிறது மாக்கியம் முக்கியம் அல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் செவிகெடுக்கணும். பாருங்க, கேட்கிறவன் கவனித்து கேட்க கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற, கவனமாய் கேட்கறதுல ஒரு பிரயோசனமும் கிடையாது. எல்லாரும் கேட்டு விடுவார்கள், எல்லாரும் வசனத்தை கேட்டு விட ஏதோ சொல்லுகிறார்கள், ஏதோ சொல்லுகிறார்கள், கதை சொல்லுகிறார்கள் சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் அதை கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு முழுத்திலும் விடிய காலம் இருந்து இதுதான் என்று யோசனை பாருங்க. ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட வர்றீங்கப்பா, என்னை ஆராதனை செலுத்துறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஆனா வார்த்தையை கைவிடுறீங்களே, வார்த்தைகளை கைவிட்டு விடுறீங்களே. முக்கியமானது அதுதானே, எல்லாவற்றுக்கும் மேலானதும் அதுதானே, ஆனா வார்த்தை கைய விட்டுறீங்களேப்பா. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாம மணலில் மேல தன் வீட்டை கட்டுகிறான். இந்த பாருங்க, இத்தனை வருஷ வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக துன்பங்கள் வந்தது, அநேக துயரங்கள் வந்தது. எல்லா நேரத்திலையும் தேவ வார்த்தையின் மீது நாம் நின்றமா? விதைக்கிற உண்டு உதமையை உபமைகளே ஆண்டவர் சொல்லுகிறார். சில விதைகள் போய் முட்கள் மத்தியில விழுந்ததா, முட்கள் மத்தியில விழுந்து அது முட்கள், அது பிரச்சனை, உலகத்தின் காரியங்கள் என்ன செய்தது, நம்மளை நெருக்குகிறபடியினால் விதை விழுந்து வளர்வதற்கு இடம் இல்லாமல் போயிட்டு, வசனம் விழுந்து வளர்வதற்கு. ஆகவே பிரச்சனையும் துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய வாழ்க்கையை நெருக்குகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? தேவ வார்த்தை விட்டு விலகி விடுகிறோம், தேவ வசனத்தை விட்டு விலகி விடுகிறோம், தேவனை விட்டு விலகி விடுகிறோம். ஆனால் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் பார்த்து கேட்கிறாங்க, பாரு என்னை வந்து ஆண்டவரே 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 என்று கூப்பிடுறீங்களே, நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் கேட்காமல் செய்யாமல் போகிறது என்ன? ஆறாவது அதிகாரம் 27 வசனத்தை ஒரு விஷய வாசிங்கள். 27 வசனம்,
எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
அப்படி என்ன, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுறேப்பா. யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு மேல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவர் பலவித காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். வருகையிலே சில காரியங்கள் எப்படி இருக்கும், இங்கே பணக்காரனாக இருக்கிறவன் அங்கே என்று பல காரியத்தை சொல்லிக் கொண்டு வந்து இடையில எனக்கு அத்தன் என்ன தொட்ட காரியம் என்ன தெரியுமா, இடையில சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு. ஆகவே முதல்ல இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள், முதல்ல சொல்லிக் கொண்டு வருகிறார். அநேக காரியம் அவர் சொல்லிக் கொண்டு வந்து இடையில சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு. ஆகையினாலே தேவனுக்கு செவி கொடுக்கிறது மிகவும் முக்கியம். பாருங்க, ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் இருக்கிற பொழுது அங்கே எதுவும் நடக்க போறதில்லை. தேவனுக்கு நாம் செவி கொடுத்தவருடைய வார்த்தை கவனித்து கேட்காமல் இருக்கிற பொழுது அங்கே எதுவும் நடக்க போகிறதில்லை. வசனத்தை வாசிக்கிறதுல பிரயோசனம் கிடையாது, வசனத்தின்படி நடக்கிறதுல தான் பிரயோசனம் இருக்கிறது. கடந்த பைபிள் ஸ்டடியில எங்கேயோ பேசினே பாருங்க, அநேகர் வேகமாக பைபிள் வாசிப்பார்கள், அநேகர் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வாசிப்பார்கள், அநேகர் ஒரு அதிகாரம் வாசித்து விட்டால் காணும் என்று சொல்லி வாசிப்பார்கள். அதுல என்ன பிரயோசனம் இருக்கிறது, என்ன பிரயோசனம் இருக்கிறது? வசனத்தை வாசித்து அதை சிந்தித்து அதன்படி நடப்போமா இருந்தால் அதுதான் காரியம். பாருங்க, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, இங்க 27 வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், வாசிங்க தொடர்ந்து,
உங்கள்
சத்துருக்களை சிநேயுங்கள்,
உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை பகைக்கிறவர்களுக்கு
நன்மை
செய்யுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை,
ஒவ்வொரு வசனமாக பாகனம் பாருங்க, அவசரப்படும். எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்கள் சத்துருக்களுக்கு, உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க, சிநேகிங்க. இது இதே வசனம் மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை குறித்து ரெண்டு தடவை நான் நினைக்கிறேன் இங்க பிரசங்கித்திருக்கிறேன். ஆனாலும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கப்பா. இது முடியாத காரியம். நான் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது முதல்லயே சொல்ல, எனக்கு எவ்வளவு கஷ்டமோ அது முடியாத ஆண்டவர். சத்துருக்களை சிநேகிக்க முடியாது. எப்படி ஆண்டவர்? ஆண்டவர் சொன்ன பாரு, யூதாஸ்கரியோத்தியே நான் மன்னிச்சேன், அவனை கட்டி அணைக்கிற பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது சிநேகிதனே என்றார் ஆண்டவர். ஆனா யூதாஸ்கரியத்தை என்ன செய்தான் தெரியுமா? அவனை கட்டி அணைத்ததன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவரை காட்டி கொடுக்கிற என்னது தெரியுமா? சிலுவையிலே அறைவதற்கு. அது தெரிந்த இயேசு யூதாஸை கட்டி அணைக்கிற பொழுது எப்படி தெரியுமா கட்டி அணைத்தா? சிநேகிதனே. அவன் சொல்றான் இவர் தான் கொண்டு போய் சிலுவையிலே அறையன்னு சொல்லி இவர் சொல்றாரு சிநேகிதனே. எனக்கு வாசித்தா இது எல்லாம் வாசித்தா இந்த வசனத்துக்கு ஒப்பாகாது பாருங்க. ஆகவே நம்மளை பார்த்து ஆண்டவர் செவி கொடுக்கிற மனுஷனுக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், உன் சத்துருவை சிநேகி. அவ்வளவுதான், மேலையும் இல்லை கீழையும் இல்லை. உன்னுடைய நியாயங்களும் என்னுடைய நியாயங்களும் இந்த வசனங்களுக்கு முன்பாக ஒப்பாக நிக்காது, நிக்கவும் முடியாது. ஆகையினாலே சத்துருவை என்ன செய்ய வேண்டுமோ சிநேகிக்க வேண்டும். அதுக்கு மேலையும் கடைசியில நான் வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது தெரியுமா? எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு, செவி கொடுக்காதவங்களுக்கு இதெல்லாம் நோ இன்ட்ரெஸ்ட், இது சரி வராது, இது போகாது, அது தேவையும் இல்லை. ஆனா செவி கொடுக்கிறவர்களுக்கு, கத்தாவே கத்தாவே என்று கூப்பிட்டு என்ற வார்த்தையின்படி நடக்காதவர்களுக்கு அதுல பிரயோசனம் இல்லை, அதுல பிரயோசனம் இல்லை. இன்னைக்கு முழுத்திலும் விடிய காலமே என்ன தெரியாது, நல்ல வெள்ள நிலைமிட்டேன் பாருங்க. வசனத்தில் இதே பற்றி என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல பாருங்க. நல்ல வார்த்தை இருந்தது, நல்ல வசனம் இருக்கிறது, ஆசீர்வாதமான செய்தி இருக்கிறது கையில, ஆனா என்னை போட்டு நிமித்தினது எது தெரியுமா? இதுதான் வசனம் பாருங்க. என்னை போட்டு அது நிமித்திச்சு பாருங்க, சரிப்பட்டு வராது பாரு. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. ஐயா, நீ உன் சத்துருக்களை பகைத்துக் கொண்டு தேவனுக்கு செய்கிற எந்த ஆராதனையும் இந்த சிவருக்கு மேல போகாது. இதுதான் வேத சத்தியம். போகவே போகாது. நியாயங்கள் ஆயிரம் இருக்கலாம், நியாயங்கள் ஆயிரம் இருக்கலாம், சரிபலை ஆயிரம் இருக்கலாம், நீ சொல்றதை சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. ஆனா இந்த வசனத்தின்படி ஒன்றும் ஒன்று ஆண்டவரே கேட்கிறார் என்ன தெரியுமா, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு இல்ல, அடுத்த வசனம் எங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்க சொல்லியும் நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்படியாம போன சரியாப்பா. இன்னைக்கு நாங்க வந்தோம், அருமையான ஆராதனை செய்தோம் இல்லையா, எல்லாரும் ஆடினோம் பாடினோம், பாருங்க வார்த்தைகளை போட்டு குமுறி குமுறி சொன்னோம் இல்லையா, இருதயத்துல எல்லாம் விதுக்கிறது எல்லாம் ஆண்டவருக்கு சொல்லி ஆராதனை ஆராதனை உமக்குத்தான் ஆராதனை. தேவன் இறங்குவா, ஏன் தெரியுமா, ஒருத்தனாவது இங்க இருப்பான் பாரு, உண்மையாக உடைந்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஆராதிக்க இறங்குவா. ஆனா நான் என் சத்துருக்களை சிணையாமல் தேவனுக்கு ஆராதனை செய்வதிலே பிரயோசனம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. நான் யோசித்தேன், இந்த வார்த்தை வாசிச்சேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருந்தா கூட கொஞ்சம் யோசிக்கலாம், பேதுரு எழுதியிருந்தா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனா இது எழுதினது இயேசு, அவர் தான் சொல்றாரு வந்து நான் சொல்ற வார்த்தையை கவனியப்பா, நான் சொல்லுகிற வார்த்தையை கவனியன்னு சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது அங்கால எங்களை பிசகுவதற்கு இடம் இல்லை. பாருங்க, இந்த பாருங்க, இங்க இருக்கிற ஒருவர் சொன்னா கேட்கறது ஒன்று, ஆனா இயேசுவே சொன்னா கேட்கறது இன்னும் ஒன்று, விளங்குறதா? ஆகவே அப்பா சொல்ல எழுதியிருந்தா அது ஒன்று, ஆனா இயேசுவே எழுதுகிறார் என்ன தெரியுமா, உன் சத்துருக்களை சிநேகி, நான் சிநேகித்தேன் தெரியுமா என்று சொல்லி சொன்னார் இல்ல. எங்க ஆண்டவரை சிநேகிச்சீங்க, இந்த வேதகார பரிசேர அதே நானும் சிநேகிப்பேன் இல்ல, என்னை கொலை செய்தவன் என்னை காட்டி கொடுத்தானே அவனை நான் சிநேகித்தேன், அதையும் கட்டி அணைத்தேன், என்னுடைய அன்பின் முத்தத்துல உண்மை இருந்தது என்று சொல்லி அவர் கட்டி அணைத்தாரா. ஆனா அவன் என்ன செய்தா, இயேசு டபக்கட்டு காட்டி கொடுத்து ஒண்ணும் தெரியாத மாதிரி போயே சேர்ந்துட்டான் பாருனாலே. எனக்கு செவி கொடுக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்களப்பா. ஏலவே ஏலாத ஆண்டவர், முடியவே முடியாது, செய்ய முடியாது, கை கொடுக்கிறதே பெரிய காரியம், அதுக்குள்ள நன்மை செய்கிறதா, எப்படி ஆண்டவர, எப்படி ஆண்டவர? ஆண்டவர் சொன்னார், என்னை பகைத்தவர்கள் என்னை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி கூக்குரல் இட்டு ஒரு சனத்துக்கும் இயேசு சிலுவையில இருந்து என்ன சொன்னார் தெரியுமா, அவர்களை மன்னியும் ஆண்டவர், அவர்களை மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி சொன்னார். எங்க இயேசு சிலுவையில, ஜனங்கள் எங்க கீழே சொன்னாங்க அவரை சிலுவையில அறையும் அவனை சிலுவை, அவங்கள பார்த்து இயேசு சொல்றாரு மன்னியும் ஆண்டவர். இதுதான் சபை பாருங்க, இதுதான் வசனம் சபைக்கு பாருங்க, வழங்கிதான் வியாக்கியானங்களும் வியாக்கியங்களும் சரியும் பிழையும் சபைக்கு அப்ப அடுத்தது. சபைக்கு முதலாவது என்ன தெரியுமா, இதுதான் வசனம், இதன்படி உன்னை அழக்க முடிஞ்சா அளந்துக, இதன்படி உன்னை நிப்பாட்டி தேவ சமூகத்தில் நிறுத்த முடிஞ்சா நிறுத்திக்க, இதுதான் தேவன் வருகிற நாளிலே நம்மளை நிறுத்த போகிறதே ஒழிய வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. ஒருவன் மன்னியாமல் பரலோகம் போகலாமா, ஒருவன் பகைத்துக் கொண்டு பரலோகம் போகலாமா, ஒருவன் கோபமாயிருந்து பரலோகம் போகலாமா என்று சொல்லி கேட்டால் நமக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும், நமக்கு நான் பதில் தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்கள். இதுல கணக்க பாருங்க பாருங்க பாருங்க, இதுல கணக்க வசனம் இருக்கிறபடினால நான் சீக்கிரமாக போய் சீக்கிரமாக நான் கடந்து தக்கன் வாசிங்க அடுத்த வசனத்தை.
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
இங்க பாருங்க, இயேசுவை நிந்தித்தார்கள் தெரியுமா, இயேசுவை சிலுவையில அரைந்து போட்டு போய் வர்றது எல்லாம் நிந்திச்சுது அவரை பார்த்து, அவரை பார்த்து இவர் அப்படியா இவர் இப்படியா இவர் ரட்சிக்க வந்தாரா அதாம் இதாம் சொல்லி இயேசுவை பார்த்து என்ன செய்தாங்க, நிந்தித்தார்கள் பாருங்க. ஆனா அவர் பேசாம தொங்கிட்டு இருக்கிறார் பாருங்க, சிலுவையில் அறியப்பட்டவர் பேசாம இருக்கிறார் பாருங்க, ஏன் தெரியுமா, அவர் இயேசுவாக இருந்தார், அவர் ஆண்டவராக இருந்தார், அவர் வந்த நோக்கத்தை அவர் மறக்கல, அவர் வந்தது நோக்கம் என்ன தெரியுமா, என் ஜனத்தை நான் ரட்சிக்கணும், என் ஜனத்தை நான் கொண்டு வரணும், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நல்ல வசனங்கள் தான் ஆண்டவர் இல்லையா கொடுத்திருக்கிறார் இல்லையா, ஏலாத ஆண்டவர், சும்மா கதைக்கிறவங்களையே நமக்கு ஆசீர்வதிக்க முடியலையே, அதுக்கு சபிக்கிறவங்களை போய் ஆசீர்வதிங்க. ஓகே, சபிக்கிறது இல்லை, யாரும் சபிக்கிறது லேசாக சீக்கிரத்தில் ஒருத்தர் சபிக்க மாட்டாங்க, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குது இல்லையா, ஏன் சொல்லிச்சுன்னா அது ஒரு ஒரு உலகத்திலேயே ஒரு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தை இல்லையா, அவட்டவங்களை சபிக்க மாட்டாங்க லேசில இல்லையா. ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிற, சபிக்கிறவங்களை என்ன செய், ஆசீர்வதி. இதுவரைக்கும் உங்களை பேசினவங்க உங்களை ஏதாவது தாறுமத காய்ச்சவங்க நீங்க ஆசீர்வச்சிங்களா? ஆசீர்வச்சிங்களா? நான் வீட்டுல போய் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இன்றைக்கு அவங்க பேசினாங்க, நாளைக்கு அவங்க காய்ச்சாங்க, நல்ல ஆசீர்வதி ஆண்டவர, அவங்களோட பிள்ளைகள் செழித்திருக்கட்டுக்கு ஆண்டவர, நல்லா உயர்ந்திருக்கட்டுக்கு ஆண்டவர் என்று சொல்லி ஆசீர்வதிப்பீங்களா? இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஜெபத்திலையும் ஆண்டவருக்கு புகார் கொடுப்பீங்களா? வீட்டுல போயிருந்து ஜெபத்துல அதான் ஒரு கடைசியா நாம் நினைக்கிறேன் ஜெபத்தை குறிச்சு பிரசங்கிச்சே இல்லையா? ஜெபம் பண்ணுவது என்பது சும்மா லேசான காரியம், நாம ஜெபம் பண்றது குறித்து நாம யோசிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? போய் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருப்பதற்கு இல்ல ஜெபம். ஜெபம் என்பது அப்படி அல்ல, வணங்குற ஜெபம் என்பது உடைந்து ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, உருகி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு காரியத்துக்கு உன் வாழ்க்கையிலையும் செய்யணும், அடுத்த வாழ்க்கையிலையும் செய்யணும், சபையின் வாழ்க்கையிலையும் செய்யணும் சொல்லி விழுந்து கிடக்கிறது தாயா ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளை இல்லையா? ஆகையினாலே உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. ஒரு நல்ல நாள்ல போய் ஆசீர்வதிக்கிறது உண்டு, அது எல்லாரும் செய்வாங்க. ஒரு பர்த்டேக்கு போனா அங்கே ஆசீர்வதிக்கிறது எல்லாரும் செய்வாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அங்கே ஆசீர்வதிப்பது எல்லாரும் செய்வாங்க. ஆனா உன்னை சபிக்கிற பொழுது, இவன் சரியில்லை என்று சொல்லுகிற பொழுது, அப்ப ஆசீர்வதிக்கிறது தான் அவன் ஒரு தேவ பிள்ளை என்பதை காண்பிக்குமே ஒழிய வேற எதுக்கும் நடக்காதப்பா, வேற எதுக்கும் இல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க.
உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு.
சரி, இது பெரிய சத்தியம் பாருங்க. இதை குறிச்சு பேசினா கிறிஸ்தவர்களுக்கே ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா? அது எப்படி, அது எப்படி, அது அப்படித்தான் இல்லையா? இந்த வசனத்தை குறிச்சு அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் வாசிப்பதிலே திண்டாட்டம் தான். ஒரு கன்னத்தில் அறைந்தால் எப்படி மறுகன்னத்தை கொடுப்பது? ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறுகன்னத்திலே கூடன்னு சொல்லி அர்த்தம் பண்ணுவார்கள். அங்க கொடுக்கவே சொல்ல இல்லை, வழங்கிச்சுதா? அது வசனம் எழுதின மாதிரியே தான் இருக்கிறது. ஒரு கன்னத்தில் அரைஞ்ச மற்றபத்துல கூடு, இது வளர்ச்சியை காண்பிக்கும், அவ்வளவுதான் இல்லையா? நீ மற்ற பக்கத்துல கேட்டா உனக்கு கன்னத்தில் அரைஞ்சவன் இன்னும் ஒரு கன்னத்துல கொடுக்க போறது கிடையாது, இது என்ன ஒண்ணு என்னட்டு அவனே போயிருவான் விட்டுட்டு பாருங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்துல கூட. அடுத்த இடத்துல வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே.
இது அப்படியே இதை குறிச்சு பேசினா கணக்கு பேசிட்டு போனா இல்லையா? எடுத்தா கொடுத்துறப்பா, ஏதாவது எடுத்தா கொடுத்துரு, அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் இல்லையா? அங்கேயே தானே கொடுத்துருந்தா வஸ்திரத்தையும் சேர்த்து கொடுத்துரு இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்துருந்தா அவன் எடுக்கிறான், விட்டுடு, எடுத்துட்டு போட்டுக்கும், நல்லா இருக்கட்டும் இல்லையா? அடுத்த வசந்த வாசிங்க.
உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ள.
31 வாசிங்க.
மனிதர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்.
எனக்கு இந்த வாசித்தனை ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. மற்றவங்க எனக்கு என்ன செய்யணும், மற்றவங்க எனக்கு என்ன செய்யணும் என்று நான் விரும்புறனோ அத நீ மற்றவர்களுக்கு செய். இதுதான் வேத வசனம், இதுதான் தேவன் ஏசி எழுதின வசனம். இது எல்லாம் வருதான் சரியான கஷ்டமான வசனங்க பாரு. ஏசி எழுதின வசனம், ஒரு மனுஷன் அடுத்தவன் உனக்கு என்ன செய்யணும் என்று நீ விரும்புற அதை நீ மற்றவனுக்கு செய்யப்பா, அதை செய். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் தேவன் சொல்லுகிற வார்த்தை, வேற எதையும் கிடையாது. அந்த மாதிரி நீ சொல்லுகிற நியாயம், நான் சொல்லுகிற நியாயம் எல்லாம் குப்பைக்கு தான் சரியானு சொல்லி வேதம் சொல்லுகிறேன், வணங்குறது. ஆகவே மட்டமும் உனக்கு என்ன செய்யணும், எனக்கு நல்ல விருப்பம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் எல்லாரும் வந்து எனக்கு கைதரன், மற்றவர்கள் எல்லாம் வந்து பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க தான் ஆள் இல்லையா? பிரதர் நீங்க தான் பிரதர், மெசேஜ் அந்த மாதிரி இல்லையா? என்னெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப விருப்பம் பாருங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ அதை விரும்பினா மற்றவர்களுக்கு அதை செய். நீ போய் மற்றவர்கள் சொல்லு, பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்க, பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க நல்ல மனுஷன், உங்களுக்கு ஆறாவது நீங்க சொல்ல போறீங்களா, ஆறாவது ஒரு ஆள் வந்து உங்களை பார்த்து பிரதர் நீங்க ஒரு நல்ல மனுஷன் சொல்லிச்சுன்னா நீங்க அதை தள்ளி விட்டுட்டு இருப்பீங்கன்னு சொல்லி, இல்ல நான் அதை கினீஷன் பண்ணுன்னு பாருங்க, ருசி பார்ப்பேன் பாருங்க. அடையப்பா இத்தனை வருஷம் ஓட்டத்துல ஒரே ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கு சொல்றான், அதே பெரிய காரியம் பாருங்க இல்லையா? ஆனா மற்றவன் எதை எனக்கு செய்யணும் அதை நீ மற்றவனுக்கு செய். இது வேத வசனம், இது பைபிள், இது கிறிஸ்தவம், இதை செய். மற்றும்படி அவர் செய்யல, இவர் செய்யல என்பது எல்லாம் வேளாண் காரணம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஒண்ணு ஒப்பிட்டு பார், 12 சீசர்களை இருத்தி வச்சு போட்டு கால் கழுவல் நடக்குது, கால் கழுவல் நடக்குது. ஒவ்வொருத்தரா வா, ஒவ்வொருத்தரா வா, வராட்டிக்கு வரவே படாதீங்க, வா ஒவ்வொருத்தரா வான்னு கழுவுறாரு கால் மாறி மாறி மாறி. அந்த ஒருத்தர் வந்து அதப்படி நீர், இதெல்லாம் பெரிய மனிதர்கள், நீர் அப்படி என் காலை கழுவுவது.
ஆண்டடிச்சுனா உனக்கு எனக்கும் பங்கு இல்லை. அப்ப மேலிருந்து கீழே வரையும் கழுவும் பண்றாருங்க. ஆனா மேல கீழே எல்லாம் கழுவோம்னா கால் கழுவினா காணும். இது அடுத்த பிரச்சனை பாருங்க. ஆண்டவர் சொல்றது ஒன்று ரெண்டாக்கி போட்டு இருக்கிறது நாங்க பாருங்க. அவர் சொன்னா கால் கழுவினா காணும். அவன் சொல்றான் தலையில இருந்து கழுவுவோம் சொல்லி. அதெல்லாம் தேவையில்லை பாரு. சொன்னதை செய்யப்பா அது போதும் இல்லையா? ஆண்டவர் அவருடைய தாழ்மை வழங்கிதான். ஆனா நாங்க என்ன செய்யறோம் தெரியும்? எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருப்பீங்க. நான் வந்தேன்னா கிடைக்கு ரெண்டு வருவேன். சடக்கு புடக்கு சடக்கு புடக்குன்னு வந்ததுல இருப்பேன். சில நேரத்துல கையை நான் கொடுக்கறது இல்ல. ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எல்லாரும் வந்த கை திறன். இந்த பாருங்க, அவன் மூஞ்சி நீட்டிட்டு இருந்தாலும் போய் கையை கொடுத்து அவன் மூஞ்சி இப்படி ஏதாவது ஆட்டி ஒரு வழி பண்ணிட்டு வா. உன்னாலேயாவது அவன் சிரிக்கட்டுக்கும், உன்னாலேயாவது நல்லா இருக்கட்டுக்கும். போய் சொல்ல என்னப்பா பிரச்சனை இல்லையா? உலகம் அழிஞ்சது போல சில பேர் நிற்பாருங்க. உலகம் ஒரு நாளும் அழியாது. ஆண்டவர் சொல்லுகிற பொழுதுதான் அழியும். அதற்கு முன்பாக நடக்க வேண்டியவைகள் ஆயிரம் இருக்கிறது. அவைகள் நடந்து முடிந்ததின் பிற்பாடுதான் உலகம் அழியும். உலகம் அழிகிறது அழிகிறது தான். அதுக்கு இவ்வளவு பேர் இருக்கு, நீயே மூத்து மூண்டுபட்டு இருக்காய். இயேசு திரும்பவும் செத்து போயிட்டாரா? சொல்லப்பா, இயேசு திரும்பவும் போய் சேர்ந்துட்டாரா? இல்லையே, இங்கதான் இருக்கிறார். உனக்குள்ளதான இருக்கிறார். உனக்கு இல்லாட்டி பக்கத்துல இருக்க தட்டி கேளு, இருக்காப்பா உனக்கு இல்லையாவது? இல்லாட்டா ஆள் விட்டுட்டே போயிட்டுதா? என்ன கேளு, பரவாயில்ல கேட்டுக்க. இல்லையா? என்ன எந்த வசனம் வாசிச்சோம்? அதை வாசிங்க.
மனிதர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ,
எப்படி செய்யணும் என்று விரும்புறீங்கப்பா,
அப்படியே நீங்களும் அவர்களுக்கு
செய்யுங்க. பலருக்கு விருப்பம் நாங்கள் எடுத்து மற்றவர்களை விசாரிக்கணும் சொல்லி. பிரதர் சௌக்கியமா இருக்கீங்களா? சிஸ்டர் சுகமா இருக்கீங்களா? இல்லையா? சில நேரத்தில் சுகம் விசாரிக்க போய் பம்பு வேலையாயிரும் பாருங்க. அது அடுத்த பிரச்சனை இல்லையா? என்ன செய்யற அதையும் செய். ஓகே சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கலாம். சுகமா இருக்கலாம். ஓ அப்படியா, அப்படியா, ஓகே, நல்லா இருங்க, நல்லா இருங்க. சில வேலைகள்ல அநேகர் சுகம் விசாரிப்பாங்க, அந்த நபர் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு சரியா போயிருப்பாரு. அவங்க என்ன செய்யணும்? ஒருத்தரும் கேட்கறது. கடைசியில ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிஞ்சு பாஸ்டர்கிட்ட அது வரும். பாஸ்டர், நான் எல்லாரையும் கேட்டான் சுகம், என்னை ஒருத்தரும் கேட்கறது இல்லை, என்னை ஒருத்தரும் சுகம் விசாரிக்கல. இல்லையா? மற்றவர்களுக்கு நீ செய்யப்பா, எதை நீ விரும்புறியோ அதை செய், அது போதுமானது. இயேசு நன்மை செய்தார், எல்லாருக்கும் நன்மை செய்தார். கடைசியில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு நன்மை கிடைக்கல, சிலுவை தான் கிடைச்சது. வணங்கிச்சு. அப்ப அதை அதை பாக்கல, நீ நானும் பரவாயில்லை. ஆண்டவர் செய்த நன்மைக்கு கிடைச்சது என்ன? சிலுவை. உனக்கும் எனக்கும் என்ன கிடைச்சிச்சது? செய்த நன்மைக்கு என்ன கிடைச்சி? அங்கங்க ஏதாவது கரக்கா முறக்கானுவாங்க, அவ்வளவுதானே. சிலுவையில ஒருத்தனையும் அடைக்கலையே. உங்களை ஒருத்தர் அடிக்கல தானே சிலுவையில? அப்பா பரவாயில்ல, நீங்க பெரியாக்கல் இல்லையா? ஆகையினாலே மற்றவர்கள் என்ன செய்யணும், எனக்கு எது விருப்பம் அதை செய். கிசைங் பண்ணுவோம் பாருங்க, ஆக்களுக்கு உரிய மாதிரி கிசைங் பண்ணுவோம் இல்லையா? அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு கிசைங்க, அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சிந்தனாக இருக்கும், பெருசாக இருக்கீங்க. அவ்வளவுதான் எங்களுடைய அறிமுகங்கள் இல்லையா? ஆனா நீ எப்படி செய்கிறியோ அதே மாதிரி மற்றவர்கள் உனக்கு செய்வார்கள். வழங்கிச்சுதான். ஆகையினாலும் மற்றவர்கள் உன்னை குறித்து நல்லாய் பேச வேண்டும் என்றுனா நீ அவர்களை குறித்து நல்லாய் பேசு. முடிஞ்ச அவர்களை புகழ்ந்து தள்ளு, பிரச்சனையே கிடையாது. நல்லா இருங்க சிஸ்டர், உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி, உங்களோட கூட நீங்க நல்ல வேலையில இருக்கிறீங்கன்னு சொல்லி. அது உனக்கு நாளைக்கு நன்மையாக இருக்கட்டுமே. உனக்கு நாளைக்கு அது நன்மையாக இருக்கும். இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மனதார ஒரு மனுஷனை வாழ்த்துவது என்பது கடினமானது தான், தெரியுமா உங்களுக்கு? மனதார சிஸ்டர், உங்க குடும்பம், என் குடும்பத்தை விட பத்து மடங்கு தேவன் ஆசீர்வதிக்கணும். மனம் நிறந்து உள்ளத்துல இருந்து உங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லையா? தைரியமா சொல்லு. அதே ஆசீர்வாதம் உனக்கு திரும்பி வரும். இன்றைக்கு இருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா, சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்காம தேவன் இருக்கலாம், ஆனா நீ சொன்ன வார்த்தைகள் அது திரும்பி உன்னிடத்திலே வரும். நாலு தலைமுறைக்கு நன்மைகள், நூறு தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர் தேவன். கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். நல்லதை சொல்லு மற்றவர்களுக்கு. நல்லா இருங்கப்பா, சந்தோஷமா இருங்க. உங்களோட ஊழியம் வளரட்டுக்கும். உங்களோட சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டுக்கும். சத்துரு தொடாமல் இருப்பானாக என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்களை உறுதிப்படுத்துங்க. அதுதான் தேவன் சொல்லுகிற பிள்ளைகள் பாருங்க. அவர்களோடு வைத்திருந்தால் முகத்தை சுழிக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. அவர்கள் நல்லா இருந்தால் முகத்தை நாம் கீழே, சில பேருக்கு அடுத்த சோர்வு இல்லாட்டா சோகம் என்ன தெரியுமா, ஒரு சிலர் நல்லாக இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலன்றதில் ஒரு சோகம் அப்படியே இருக்கும். அது எழும்பவே எழும்பாது தலை பாருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மாத்திருந்தான். ஏன் நீ மற்றவர்களை ஆசீர்வதி, மற்ற குடும்பங்களை ஆசீர்வதியப்பா. இன்றைக்கு சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற நீங்க மற்ற குடும்பங்களை ஆசீர்வதிக்க பழகுங்க. அது நாளைக்கு பலனை கொண்டு வரும். அது நாளைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தும். உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும். எனக்கு இந்த வசனம் இந்த கட்டுக்குறையில மேல் வசனம் கூட இந்த கட்டுக்குறி எனக்கு நல்லா பிடிக்கும். ஏன் தெரியுமா, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது என்பது சரியான கடினம் பாருங்க. என்னை போல என்னை எப்படி மற்றவர்கள், நான் என்ன மற்றவர்கள் எப்படி நடத்தணும்னு சொல்லி விரும்புகிறனோ அப்படி மற்றவர்களை நான் நடத்தணும். விளங்குறதா, கனம் பண்ணுங்க. வேதத்துல சொல்லி ஒருவர் முந்தி கனம் பண்ணுங்கன்னு சொல்லி முந்தி கனம் பண்ணுங்க. ஆனா சபைகள்ல ஒட்டுமொத்தமான கிறிஸ்தவ சபைகள் என்ன தெரியுமா குற்றச்சாட்டு, அவர் என்ன கனம் பண்ணல, அவர் எனக்கு கை தர இல்ல, அவர் எனக்கு சொல்ல இல்ல. ஆனா வேதம் என்ன சொல்லி தெரியுமா, நீ போய் கை கொடு, நீ போய் கனம் பண்ணு, நீ போய் அவர்கள விசாரி, நீ போய் அவர்களோடு பேசு, அவர்கள் பேசாட்டி நீ போ என்றுதான் பைபிள். ஆனா ஒட்டுமொத்தமான கொமன் சபை என்ன சொல்லுது, அவங்க எனக்கு கை தர இல்ல, அவங்க என்னோட பேசல, அவங்க என்னோட கதைக்கல. இதுதான் முழு சபைகள் இருக்கிற பிரச்சனை. இங்கேண்டில் எல்லா சபைகள் இதுதான் பிரச்சனை. அவங்க செய்யல, அவங்க சொல்ல, அவங்க பேசல, நீ போய் பேசப்பா. இதுதான் ஏசு. ஏசு எங்கேயாவது சொன்னாரா, நான் வரமாட்டேன், நான் இங்கே இருப்பேன், எல்லாம் இங்க வா. உங்களுக்கு தெரியுமா, ஏசு எல்லா இடத்துக்கும் கடந்து சென்றார். ஏசு உலாவி திரிந்தார், சுட்டி திரிந்தார். குஷ்டரோகி இருக்குதா, குஷ்டரோகிட்ட போறார். கண் குருடா இருக்குதா, கண் குருட்டத்துல போறார். 12 வருஷம் அங்க அந்த பக்கத்தால போறார். இத்தனை வருஷம் அங்க சுத்தினவருக்கு இங்கேயோ இருக்கிற ஒரு இஸ்திரிக்கு அவர் வர்றார். அதுக்குள்ள போற ஏண்டா அங்க டச் பண்ணணும் பாருங்க, விளங்குறதா. அப்ப இத்தனை வருஷமா நாம என்ன செய்யறோம் தெரியும், அவங்க கதைக்கல, இவங்க பேசல, அவங்க சொல்லல, இவங்க தரல, இப்படியே இருக்க வேண்டியதான. வேதம் என்ன தெரியும், ஏசு என்ன சொல்றாரு, ஏசு என்ன சொல்றாரு, உன்னை எப்படி மற்றவர்கள் நடத்தணும்னு நீ விரும்புறியோ அப்படி மற்றவர்களை நடத்து, மற்றவர்களை நடத்தப்பா. அடுத்த வசனத்தை வாசிங்க,
உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால்.
உலகத்தில் என்ன நடக்குது தெரியுமா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிக்கிறவர்களையே சிநேகிப்பது. அது சபைக்குள்ள வேணாம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. சிநேகிக்கிறவர்கள், குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்கள். எனக்கும் சிலர் இங்க எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் பாருங்க, ஒரு சிலரோட கதைக்கிறதுக்கு இல்லையா, அவங்களோடய கதைச்சு கொள்றது. அவங்களோட பைபிள் என்ன, உலகத்தில் செய்கிறோன் மாதிரியே நீயும் செய்யாத, அப்படி செய்யாத. பேசி எல்லாருக்கும் கைவிடு, எல்லாரோடும் பேசி, எல்லாரோடும் உறவாடி, எல்லாரோடும் கதை. உலகத்தான் செய்கிறது போல நீயும் செய்தால் அதுல பிரயோசனம் என்னன்னு சொல்லி இங்க ஏசு எழுதுகிறார். உயிர் நண்பனுக்கே எல்லாரும் எதையும் எல்லாம் செய்வார்கள். நீங்க வெளியில போனீங்கன்னு சொன்னா இந்த உயிர் நண்பர்கள் என்ற ஒரு ஒரு இது இருக்குது பாருங்க. உயிர் நல்ல நண்பிகள், எல்லாம் படித்த காலத்தில் இருந்து நண்பர்களா இருந்தவர்கள், இல்லாட்டா இந்த தேசத்துல வந்து நண்பர்களானவர்கள். இவர்கள் என்ன, அவருக்கு ஒண்ணு சொன்னா இவர் செத்து போயிடுவார், அவங்களுக்கு ஒண்ணு சொன்னா இவங்க மயங்கிடுவாங்க இல்லையா. ஏன் அவ்வளவு நட்பு, அவ்வளவு நண்பத்துவம் இல்லையா. அப்படியே நீயும் செய்வான்னு சொல்லி சொன்னா உலகத்தானுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பைபிள் ஏசு கேட்கிறார். பைபிள்ன்றத கட்டுக்கறி என்ன ஏசு என்று நான் உருவாக்குறேன். ஏசு கேட்கிறார். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் அல்லாவிட்ட நீங்க பழகினவர்களுக்கு மாத்திரம் கை கொடுத்துருப்பீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் இப்ப முடிஞ்ச அப்புறம் என்ன செய்வீங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் கை கொடுத்து அதுலயே என்ன கல கல கலகல நின்றுட்டு அப்படியே போயிடுவீங்க. மற்றவர்கள் உங்களுக்கு தெரியாது, மற்றவர்களோட நீங்க பேச போறதும் இல்லை. சில பேர் பேசினா பிரச்சனைன்னு சொல்லி பேசுறது இல்லை, அது அடுத்த பிரச்சனை இல்லையா. ஆனா அவர்களையும் நீ கதைக்கணும், பேசணும்னு தான் பைபிள் சொல்லு, விளங்கிச்சுதா. அடுத்த வசனத்தை வாசிங்க,
உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன, பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்குள் நன்மை செய்கிறவர்களுக்கோ நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன, பாவிகளும் அப்படி செய்கிறார்களே.
இதே மாதிரி தான் சிநேகிக்கிறது உண்டு, நன்மை செய்கிறது உண்டு, ரெண்டும் ஒன்றுதான். அவங்க செய்யற மாதிரி நீங்க செய்யாதீங்க இல்லையா. இந்த எனக்கு இந்த வெளியில உலகத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, நல்ல நண்பர்களுக்கு பிடிய பிரசன் செய்துட்டு போவாங்க, வேணுமெண்டே செய்வாங்க அவங்க, அப்படி செய்துட்டு தூக்காம தூக்கிட்டு போவாங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா இவருடைய நண்பர் என்றதை காட்டுறதுக்கு இல்லையா.
இந்த வெள்ளி பொண்ணு அது இதெல்லாம் போட்டாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க எனக்கு தேவையான ஒரு நல்ல நண்பர்கள், இல்லாட்டி நல்ல ஒரு குடும்பம் எனக்கு தேவை, அதான் அதுல வழிகட்ட அதை விட்டுட்டு அப்படின்னு எல்லாருக்கும் கோயில்தான் இல்லையா? ஆனா அவங்க எனக்கு முக்கியம், அதனால நாம அதை கொடுக்கறோம். என்ன உயர்ந்தது? 35வது வசனத்தை வாசிங்க.
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
என்ன வசனம் இது, என்ன வசனம் இது! தாய்ப்பரியம் புரியுமா? இல்லாட்ட எனக்கு புரிஞ்சிருக்குதான்றது எனக்கு கேள்வி இல்லையா? ஆண்டு நீ தேவ புள்ளியாப்பா, நீங்க தேவனுக்கு புத்திரரா, அப்படி என்ன சத்துருவ சிநேகிங்க? அப்ப தேவ பிள்ளைகள் எத்தனை வருஷமா புலம்புறம் பாருங்க. இயேசுவே நீ தான் பிதா, நீ தான் நானும் உடைய பிள்ளை, நானும் உடைய பிள்ளை, உங்களோட ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு தகுறாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். யார் எழுதினது? யார் எழுதினது இது? அப்போஸ்தலனாகிய பவுலா, பேதுருவா, யோவானா? யோவான் எழுதினாலும் பரவாயில்ல, அவன் பயங்கர தீர்க்க தரிசிப்பாங்க, நில்லு ஒன்று ரெண்டு மூன்று காய்ச்சிட்டே இருப்பான் பாருங்க, வெட்டி விழுத்துற பேச்சுகள் தான் அவனுடைய பேச்சு இல்லையா? யோவான் தன்னு மாறி பாரு புதிய ஏற்பாட்டில் ஒருத்தனை காண முடியல, வெட்டி சாட்சி விழுத்திட்டு போயிடுவாங்க. உன்னதமானவனுக்கு குமாரனா, நீ உன்னதமான தேவனுக்கு பிள்ளையா அப்படின்னு சொன்ன சத்துருவை சிநேகிக்கணும். இதில் இருக்கிற எல்லாரும் கத்திரிக்கலாம், நான் நம்புறேன் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தேவனுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள், ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறது. அப்படியானால் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். இது சரியான கடினம் பாருங்க, நான் பிரசங்கித்து பிரசங்கித்து உங்களுக்கு இடைக்கு இது சொல்றது காரணம் என்ன? இது சரியான கடினமான ஒரு சத்தியம் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா இயேசு செய்தாரே. யாரை பின்பற்ற சொல்லி வேதம் சொல்லுது? கிறிஸ்துவை பின்பற்றுங்க. கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தல நடுவர்கள் எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உருவாயிட்டு, அதுக்கு முதல்ல கிறிஸ்தவர்களே கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த மார்க்கம் உருவானதெல்லாம் கிறிஸ்து உருவாக்கல, கிறிஸ்துவுக்கு ராஜமுடி சூட வந்தவனே ஓராண்டு கலைச்சு விட்டார். நான் என்ன முடி வந்தவா அங்கிருந்து வந்தேன்னு சொல்லி சொன்னார் இயேசு. நான் முடிக்கு வரல, நான் வந்தது என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் நச்சதியை கொண்டு தேவ சித்தத்தை செய்ய வந்தேன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாம் சத்துருக்களை சிநேகிக்க. உங்களுக்கு தெரியுமா பரபாசுக்கா வண்டி கிறிஸ்து போகிறார். பரபாஸ் வந்து ஜெயிலுக்குள்ள வைக்கப்பட்டிருந்து பரபாசுக்கும் இயேசுக்கும் முதல்ல சரிப்பட்டு வரையில பாரு, சரிப்பட்டு வரையில பாருங்க. ஏன் தெரியுமா? அவர் பரபாஸ் வந்து நீர் ராஜா, அவங்க சேர்ந்து ராஜா ஆகணும்னு சொல்லி இல்ல இல்ல நான் வரமாட்டேன், அவர் போயிட்டார் இயேசு. ஆனா இவன் போய் சிலுவை எங்க அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது பரவாசி விடுதலை செய்து கிறிஸ்துவை உள்ளுக்கு போட சொல்லியாச்சு. இயேசு சிலுவையில் இறங்க, இயேசுவை சிலுவையில் இறங்கன்னு கத்துறாங்க பாருங்க. ஆனா இயேசு சத்துருக்களையும் சிநேகிக்கிறபடியினால் இந்த பாருங்க, இயேசுவை போல மாறுவது தானே எல்லாருடைய நோக்கம். இயேசுவை போல அவருடைய சாயலுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்பது தானே எல்லாருடைய நோக்கம். அப்படியானால் சத்துருவை எப்படிப்பா சிநேகிக்காமல் இருக்க முடியும்? சத்துருவை சிநேகிப்பது என்பது கடினம், கஷ்டம், ஏலாது. சில பேர் நமக்கு சும்மா கறக்க முறக்கன்னு காய்ச்சிட்டாலே எங்களுக்கு கை கொடுக்க கடுக்குது பாரு, கை கொடுக்க முடியல பாருங்க, முகமுகமாக பேச முடியல பாருங்க, முகமெல்லாம் மாறுது பாருங்க. ஆனா இயேசு என்ன சொன்னா தெரியுமா? நீ என்னுடைய புத்திரனா, நீ என்னுடைய பிள்ளையா, நீ தேவன் உன்னதமான தேவனுடைய குமாரனா, அப்படியானா நீ என்ன செய்ய வேண்டும்? சத்துருக்களை சிநேகிக்கணும்ப்பா. மாட்டே ஆண்டவர மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறவன் தான் தேவ பிள்ளை. அவன் இன்னைக்கு நான் கேட்டா நானும் நீயும் தேவனுடைய பிள்ளையா? வரைக்கல நான் ஒரு ஒரு இந்த மலையெல்லாம் அடிச்சு கிரான்னு ஊத்திட்டு பாருங்க. அப்ப கொஞ்சம் சும்மா வரியை குறிச்சு யோசிச்சேன். நான் யோசிச்சேன், இன்னைக்கு கிறிஸ்து வந்தா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? என்னுடைய கேள்வி, நான் உங்களை ஒருத்தரையும் கேட்கல, நான் வரைக்கும் யோசிச்சுட்டு வந்தது. மலை திடீர்னு பார்த்தா கண்ட மாதிரி இவ்வளவு நாள் வெயில் அடிச்சுட்டு பார்த்தா குள குளம்னு ஊத்துனது பாருங்க. அப்ப நான் யோசிச்சு, நான் வரைக்கும் இன்னைக்கு கிறிஸ்து வந்தா, இன்னைக்கு இயேசு வந்தா நீ எடுத்துக்கொள்ளப்படுவியா? நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? உன்னால அடிச்சு சொல்ல முடியுமா? அடிச்சு இன்னைக்கு சொல்ல முடியும்? ஆண்டவரே இன்னைக்கு நீர் வந்தா நான் ரெடி, நான் வாரேன், நான் தான் முதலாவதால் நீர் எடுத்துக்கொள்ளப்படும் முதலாவது. என்ன சபையில தான் எல்லாம் ஆரம்பம், அவ இங்க வாரு, நான் ரெடி, இன்னும் எடுத்து சொல்ல முடியுமா? அநேகருடைய ஜெபம் ஆண்டவரை கொஞ்ச நாள் கழிச்சுவாரு, கொஞ்சம் சரிப்படுத்தி நாங்க எல்லாம் சரியா கொஞ்சம் தண்டிட்டு வரேன், கொஞ்ச நாள் கழிச்சு வருமாண்டவரே, கழிச்சு இல்ல வர, அவர் எப்ப நினைக்கிறாரோ அன்னைக்கு வருவா. திருடன் வருகிறது போல நான் வருவேன், திருடன் வருகிறது போல நான் வருவேன். ஆயத்தமா ஆயத்தமா. ஒரு சில போதகர்கள் பிரசங்கத்துக்கு வருகிறத நாங்க முன்னுக்கு அறிவிக்கிறோம், ஆனா கிறிஸ்து வருகிற பொழுது ஒருத்தனும் முன்னுக்கு அறிவிக்க முடியாது, அறிவிக்கவே அறிவிக்க முடியும். அவர் வந்தார் வந்தார், இன்ன வரைக்கும் நாம் என்ன செய்தோமோ சரி அதுக்குரிய மாதிரி ஒன்று நீ போவா, இல்லாட்டி இங்கேயே இருப்பாய். வரியை குறித்து நாம் அதிகம் பிரசங்கிக்காம இருக்கிறபடியினாலதான் நமக்கு சில காரியங்களை நிர்வசாரம். இனி வருகிற நாட்களில் கொஞ்சம் வரியை குறித்து பிரசிக்கணும், வருகையில் என்ன நடக்கும்னு சொல்லி. வருகையில போகாதவர்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனையப்பா, எனக்கு ரொம்ப விருப்பம் வருகையில போயிடுவோம் இல்லையா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு. எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு வேண்டாம், நான் அது வரைக்கும் இருக்க விரும்பவும் இல்லை. எப்ப கிறிஸ்துவின் ரகசிய வருகை வருதோ அதுல புஷ்ஷண்டு போயிடணும் இல்லையா, விழுகிற பொழுது மக்கியாராவது பிடிச்சிருங்கப்பா, வஷண்டு போயிடுறேன் இல்லையா. ஆண்டவர் கொண்டு போயிரு, இந்த பகிரங்க வருகைக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் பிடிக்கிச்சுன்னு யாராவது இங்க இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆகையினால என்ன செய்யுங்க, கிறிஸ்து வருகிற பொழுது முதல் வருகையில போயிடணும் ஆண்டவரே, அந்த வருகையில நான் போயிடுறேன் ஆண்டவரே. அடுத்த வருகை பகிரங்க வருகைக்கு நான் வேணாம், ஏன் அந்த ரகசிய வரியைக்கும் பகிரங்க வரியைக்கும் உடையில நடக்கிற அட்டவாசத்துக்கு அளவே கிடையாது. இன்றைய அட்டவாசமே தாங்க முடியல, அன்றைய அட்டவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா, பயங்கரமாக இருக்கும். வேண்டாம் வெளிப்படுத்தல், நீங்கள் அந்த பகுதியில கிறிஸ்து வரியை குறித்து மத்திய சுவிசேஷத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, நீங்க எல்லாம் கோத்து வாசிக்கிறது, கோத்து வாசிக்க சொல்லி பார்த்த இந்த வளர்ந்த ஊழியர்கள் முதிர்ந்த ஊழியர்கள் சொன்னா நீங்க கோத்து வாசிங்கன்னு சொல்லி. எனக்கு ஒரு ஒட்டியே வாசிக்க முடியல, அதுக்குள்ள கோத்து எப்படியா வாசிக்கிறது. அவர் சொல்ற அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது கொண்டு சேர்த்து வச்சு வாசி, அப்பதான் உனக்கு புரியும் கிறிஸ்துவின் வருகையில என்ன நடக்கும் சொல்லி. இன்றைக்கு போதகர் இருக்கிறதும் அந்த நாள்ல போதகர் இல்லாததின் அருமை அண்டு அனைவருக்கு புரியும். இன்றைக்கு ஒரு சபைக்கு போதகர் இருக்கிறார் பாருங்க, அதே மாதிரி இல்லாமல் இருக்கிறது அண்டைக்கு அனைவருக்கு புரியும். ஏன் தெரியுமா, கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு வசனத்தை கேட்கறது பிரசங்கிறதுக்கும் ஒருத்தன் இருக்க மாட்டான், விளைஞ்சா சரி பிள்ளை சொல்றதுக்கும் ஒருத்தனும் பிரச்சனை. நீ எங்க போன போய் முட்டி முட்டி மோத வேண்டியதான் ஒன்று நடவாது, விளைஞ்சுதான். ஆகவே அது வருகை குறித்த காரியம் அங்கால இருக்கட்டீங்களா, அதை குறித்து பேசினா கணக்க பேசணும் பாருங்க இல்லையா. ஆகையினால உங்கள் சத்துருக்களை சிதையுங்கள், நன்மை செய்யுங்கள். ஏன் தெரியுமா, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்ப நான் கேட்கிறேன், இன்றைக்கு கிறிஸ்து வந்தா நீ ஆயத்தமா, நீ போக முடியுமா, நான் ரெடியா, என்ன பார்த்து நீங்க கேட்காதீங்க இல்லையா. இதுல வச்சு பதில் சொல்ல வேண்டியத போயிரும் பாரு. ஆகினால் என்னுடைய கமன் கேள்வி என்ன, இன்றைக்கு கிறிஸ்து வந்தா நீ போக முடியுமா, என்னுடைய என்னுடைய சரிப்பிள்ளை என்னுடைய காரியங்கள் என்னுடைய அதுகள் இதுகள் எல்லாம் இதுல வச்சு ஒரு பிரயோசனம் கிடையாது. ஏ கிறிஸ்து வந்தா போக முடியுமா, அதுதான் கேள்வி, அவ்வளவுதான். போக முடியுமா தெரியாதங்க, பத்து கனிகளை போல நாம இருக்கிறோம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வசனத்தை கேட்கிறோம், எல்லாரும் சேர்ந்து விமர்சிக்கிறோம், ஆனா கிறிஸ்து வந்தா என்ன ஆகிறது, இயேசு வந்தா என்ன ஆகிறது, இயேசு வந்தா என்ன ஆகிறது, இது தெரியாது ஒருத்தர். நம்முடைய விமர்சிப்புகளும் நம்முடைய பேச்சுக்களும் கிறிஸ்து வருகிற பொழுது ஒன்றும் ஆகாது. இதே எனக்கு இப்படி சொல்றதுக்கு எனக்கு, நான் அதே நேரத்தில் வந்தேன் பாருங்க, வந்து யோசிச்சேன், தடக்கு கடக்கு பட்டியிலிருந்து விழுந்தா செத்து போகிற மனுஷர்கள் நாங்க, ஆனா நம்முடைய பேச்சுக்கள் இருக்கிற திமிர் இருக்கு பாருங்க எவ்வளவு தெரியுமா. இதுல இருந்து விழுந்துட்டா இன்றைக்கு நாளைக்கு நீங்க என்ன பார்த்தீங்கன்னா சவம்னு சொல்லி அனுப்புறீங்க, இதெல்லாம் வைக்க இல்ல பாருங்க. இதுல சொல்றதுக்கு சவம் இந்த பிரேதப்படுக்கிறீங்க சவம் அப்ப சொல்லுவா போறீங்க, மூப்பர் தாசன் பிரதர் பிரசங்கி என்று சொல்ல போறீங்களா. சில செத்தோடல போயிட்டு நின்று குளிருக்குல நின்று எப்ப போக மட்டும் யோசிக்கிறது இல்லையா. ஆனா நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா, இன்னைக்கு ஐயா விழுந்த செத்து போயிடும் ஐயா, ஆண்டவர் கையில பிடிச்சிட்டு இருக்கிறார் சுவாசத்தை, ஆனா இருந்து என்ன செய்யறோம், பலட்டு வாட்டுறோம், விழுத்து வாட்டுறோம், நொறுக்கி வாட்டுறோம், என்ன காண போகிறோம். கிறிஸ்து இன்னைக்கு வந்தா என்ன நடக்கும், நூல்ல பிடிச்சிட்டு இருக்கிறார் ஒவ்வொருட்டு உயிரும், எல்லாம் வச்சுக்கொண்டு நிக்கிறோம், ஆனா நாம பேசுகிற பேச்சுக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் யோசித்த இந்த பாருங்க, நீங்க எல்லாம் சாக மாட்டீங்க, நீங்க எல்லாம் நல்லா நீண்ட நீண்ட காலத்துக்கு நூறு வருஷம் மென்ஷன் பண்றேன் இல்லையா, அதை விட்டா என்ன என்ன லண்டன் மகாராணி அவங்ககிட்ட பரம்பரை ஒரு 120. ஆனா நான் அவ்வளவுக்கு இருக்க விரும்பல, ஏன் தெரியுமா, அவ்வளவுக்கு முட்கள் இல்லையா. இதுல விழுந்தா சரியப்பா, இதுல விழுந்தா எனக்கு தெரியும். ஒரு சிலர் முல்லாமல் நினைக்கிற ஒரு
பான் எஸ்பான்ல இருந்து இறங்கி வரைக்கும் இரவுல விழுந்து தலை அடிபட்டு படியில் அடிபட்டு செத்து போயிட்டார். இப்ப இல்ல, நடந்து வருஷங்கள் ஆயிட்டு. ஆனா சொல்றேன், பேச்சு என்ன, சரிபிள்ளை எங்க, அவர் போயிட்டார். வழங்குறதா என்ன சொல்றேன், கிறிஸ்து இன்றைக்கு வந்தா என்ன ஆகிறது ஐயா? வாயொழியாம பேசுறோம், பேசுறோம், இரவரா பேசுறோம், பகல் பகலா பேசுறோம், வாயொழியாம பேசுறோம். கிறிஸ்து வந்தா என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு பேரும் வருஷம் வருஷமாக சபையில உட்கார வைத்து, வருஷ வருஷமாக பிரசங்கிச்சு, வருஷ வருஷமாக அனுவசரி கொண்டாடி, கடைசி கிறிஸ்து வருகிற பொழுது நீங்க எல்லாம் பகிரங்க வரை வரைக்கும் இருக்கணும் என்பது எந்த போதருடைய விருப்பமும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு, பகிரங்க வரைக்கு வரைக்கும் இருக்காதுங்க, அது தொந்தரவு. நீங்க போதர் போக்கு அவருடைய சேர்ந்து போயிருங்க, அவருடைய சேர்ந்து போயிருங்க, அவருடைய போயிருவோன்றேன். உங்களை சொல்லி நான் நிக்க வேண்டிய போயிரு, சேர்ந்தே போயிருவோம் இல்லையா? சீக்கிரம் வாருமையாண்டு சில பேர் பாட்டு போடுவாங்க, சீக்கிரம் வாருமையா, சீக்கிரம் வாருங்க. ஏசு வந்து என்ன செய்யறது, நீ நிற்கிற நிலைமை மோசமா இல்லையா இருக்குது, வந்து என்ன செய்யறது ஏசு? இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துடைய வருகையை குறித்து சிந்தியாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக பேசுறேன், நான் இங்கிருந்து பேசல, ஒட்டுமொத்தமா உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் வைத்து பேச, எல்லாரும் என்ன செய்யல, கிறிஸ்துடைய வருகையை குறித்து சிந்தனை இல்லை, அதை குறித்து ஒருத்தர் யோசிக்கிறது இல்லை. இந்த நாட்கள் விளங்குறது, ஏதோ நினைச்சதெல்லாம் செய்து, ஓகே நினைச்சது செய்து போங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே, 36வது வசனத்தை வாசிங்க.
ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள்.
என்ன அருமையான ஒரு வார்த்தை ஐயா. பிதா எப்படி இருக்கிறா தெரியுமா? பிதா எப்படி உங்களை மாதிரி கோபம் உள்ளவர்களா இல்ல, பிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் இறங்குகிற தேவன் இல்லையா? என்ன சொல்லப்படும், அவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் சொல்லி. இன்னைக்கு அநேகருக்கு எல்லாம் பலி செலுத்துறதெல்லாம் கண் பாருங்க, பலி செலுத்துறதுல கண், பலி செலுத்தணும், பலி செலுத்த, ஆண்டவருக்கு துதி செலுத்தணும், ஆண்டுக்கு பரி செலுத்தணும், எல்லாம் செலுத்து நல்லது. ஆனா உன் பிதா ஒருவர் இருக்கிறார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை மறந்துறாரு. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நான் செய்த பாவம் ஒன்றையும் அவர் கேட்காம எனக்கு மன்னிச்சார். தெரியுமா உங்களுக்கு, நான் செய்த பாவங்களை என்னட்ட ஆண்டவர் ஒன்னும் கேட்கல, வந்து டேங்க வா, இங்க இங்க வா, கெரியா கெரியா வா, உனக்கு ஒரு பிரசங்கம், உனக்கு ஒரு ஊழியம், உனக்கு அது தேவையா, இங்க வா என்று கேட்கல. ஆண்டவர் சொன்னார், ஓகே ஆண்டவரே இதுதான் என் வாழ்க்கை, இந்த பாரு, திறந்த புஸ்தகம், திறந்து திறந்து ஒவ்வொரு நாளும் பாரும் போன சொல்லி சொன்னா, இந்தா நான் இப்படித்தான். என்ன ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கல, அதனாலதான் இன்றைக்கு இங்க நான் நிக்கிறேன். ஆனா ஆனா நாங்களோ திருப்பி வாசிங்க, அந்த வசனத்தை 36வது வசனம்.
ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள்.
இந்த பாருங்க, நாங்க எவ்வளவு பேர் இருக்க, எவ்வளவு பேர் மற்றவர்களை பார்த்து இறங்குறோம், மற்றவர்களை பார்த்து நாம் எவ்வளவு பேர் இறங்குறோம், அதுதான் முக்கியம் பாரு. எவ்வளவு பேர் இறங்குறோம், இரக்கமா, அது எங்களுக்கு சரி வராத காரியம். ஆனா பிதா எப்படி இருக்கிறாரோ, ஆனா அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எந்த தேவனை? இரக்கமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு அவர் இறங்கணும், அதாவது எனக்கு இறங்கணும், எனக்கு ஆண்டவர் இறங்கணும். ஆனா மற்றவங்களுக்கு இறங்கக்கூடாது. என்னை தேவன் மன்னிக்கணும், ஆனா மற்றவர்களை மன்னிக்க கூடாது. ஆகினால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்க. இங்க பாருங்க, ஒரு குடும்பம், எல்லாவற்ற ஒரு பிள்ளை, எல்லாவற்ற ஒரு தாய், எல்லாவற்ற ஒரு தகப்பன், அவங்க கஷ்டப்படுகிற பொழுது, உடைந்து போகிற பொழுது இறங்குங்க. அது மேன்மையானது, அது பிதா தேவனுடைய பிள்ளைக்கு அழகானது. இதுல கன காரியம் பேசலாம் பாருங்க, ஆனா நான் தொடர்ந்து போயிடுறேன் இல்லையா. அடுத்தது வாசிங்க,
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.
இந்த வசனத்தை யார் எழுதினது? அப்போஸ்தலன் பவுலா, யோவானா, பேதுருவா? யார் எழுதினது? யார் முன்னுக்கு சொல்லப்பட்டது? இயேசு. கேட்கிறவனுக்கு நான் சொல்றேன்னு சொல்றாரு, கேட்காதவங்க பேசாம இருங்க. கேட்கிறவனுக்கு நான் சொல்றேன், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்க,
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்க. இது வந்து வெரி ஈஸி ஜாப், இந்த ஜாப் வந்து ஈஸியான. ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு எனக்கு செகண்ட் தேவை இல்லை. தெரியுமா, ஒருத்தனை பார்த்து இவர் நல்லவர், இவர் கெட்டவர் சொல்றதுக்கு எனக்கு பெரிய, எனக்கு என்னதுக்கு நேரம், செகண்ட் கணக்கும் காணும், காணும்.
தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதீர்கள்.
நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி பாருங்க. இயேசு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நியாயம் செய்வது அவருடைய வேலையா, நியாயம் தீர்ப்பு செய்வது அவருடைய வேலை, நியாயம் செய்வது என்னுடைய வேலையும் கிடையாது. வழங்கிச்சா ஒரு காரியத்தை குறித்து நாம சொல்லலாம், அது சரி அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், ஆனா நியாயம் பண்ண முடியாது இல்லையா. வேதத்துல எங்கேயும் அப்போஸ்தலர் கூட அப்படி பண்ணதில்லை. வழங்கிச்சா அவங்க கடிந்து கொண்டு பிரசங்கிப்பார்கள், வேதவசனத்திலிருந்து வெளிச்சத்தை காண்பிப்பார்கள், ஆனால் அவர்களுடைய நியாயம் தீர்க்க முடியாது. ஆனா இங்கே சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, மற்றவர்களுடைய குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஆகையினால நாம இன்னைக்கு தீர்த்திடலாம் ஒருத்தனை பார்த்து அது இதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி முடிச்சிடலாம் பாருங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. அவர்னாலும் மறக்க கூடாது இல்லையா, மற்றவர்கள் பார்க்க மாட்டார்கள். என்ன நீங்க எல்லாம் அவ்வளவு பேர் இருக்கீங்க, என்னை 24 மணி பார்த்துட்டா இருக்கிறீங்க, நான் போகிற இடம், நான் வருகிற இடம், நான் செய்கிற காரியம், நான் செய்கிற வேலை எல்லாம் பார்த்துட்டா இருக்கிறீங்க, பார்த்துட்டா இருக்கிறீங்க, எல்லாம் பார்த்துட்டா இருக்கிறீங்க. ஆனா தேவன் பார்க்கிறார். அந்த பயம் ஒன்றுதான் என்னை வாழ வைக்கிறதுலயும் வேற எதையும் கிடையாது. பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டர் 24 மணி என்னோட வர முடியுமா, என்ன பார்க்க முடியும், இந்த மாதிரி நான் ஊழியக்காரன் ஆக்கிருக்கேன், அவன் பார்க்கணும் என்ன செய்யறான் பார்க்க முடியுமா, முடியாதுங்க. ஆனா தேவன் ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், அவர் என்னை நோக்கம் என் மீது நோக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு கிறிஸ்து வந்தா என்னை நான் எடுத்துக்கொள்ள படுவேனான்னு சொல்லி என்னை கேட்காதீங்க. ஏன் தெரியுமா, அப்படி நான் ஓமன் சொன்னா நான் பொய் சொல்ற மனுஷன் ஆகிவிடுவேன். ஆனா நான் வசனத்படி வாழ விரும்புறேன் ஆண்டவரே. வெளிப்படுத்தல என்ன சொல்லப்படுறது தெரியுமா, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆக சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா என்ன அர்த்தம் தெரியுமா, என்னுடைய பரிசுத்தத்துல குறைவு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதனாலதான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகுங்க, அதான் பரிசுத்தமானதோட நில்லுங்கன்னு சொல்லி மேல் பரிசுத்தமாக, அவன் எங்களுக்கு இடம் இருக்கிறது பரிசுத்தமாகிறதுக்கு, நாங்க கடந்து செல்வதற்கு என்ன இடம் இருக்கிறது, நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகிறதுக்கு இடம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன போலமே, நான் கடைசியில் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னையும் காட்டி கொடுத்ததும் இல்லாம அவனோட இருந்த சனத்தையும் காட்டி கொடுத்தாரு, என்ன அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜனத்தையும் காட்டி கொடுத்துட்டு போயிட்டு வந்தார் பாரு. தன்னை மாத்திரம் சொன்ன பாரு, ஆண்டவரே என்னுடைய வாய் பாவம் ஆண்டவரே என்ன மன்னியும் என்று சொல்லி இல்ல, நான் அசுத்த உதடுல ஜனங்கள் மத்தியிலே மாசம் செய்யறேன் ஜனத்தையும் காட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். ஆச்சரியமான மனுஷன் தான் இல்லையா, ஆனால் பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி கூட ஏன்னா கிறிஸ்துடைய வருகையை தீர்க்கமாக உரைத்த மனுஷர்கள், சும்மா ஆக்கள் கிடையாது இல்லையா, அவங்க பெரிய தீர்க்கதரிசிகள் இல்லையா. இன்றைக்கு நாம அவங்களோட வச்சு நெருக்க முடியுமா, அவங்களை நாம ஊழியம் செய்கிறோம் அவங்களோட வச்சு எங்களை நெருக்க முடியுமா, அவங்களாம் பெரிய சரித்திர புருஷர்கள், சரித்திரங்களில் எழுதினவர்கள். என்னை போதகர் சொன்னார், ஒரு மனுஷன் பிறக்கிற பொழுது சரித்திரத்தோட பிறப்பதில்லை, ஒரு மனுஷன் மறிக்கிற பொழுதுதான் சரித்திரத்தோட மடிந்து போகிறான் இல்லையா. ஆகையினால என்னுடைய சரித்திர நாளைக்கு என்ன சொல்லும், அன்னைக்கு பிரசங்கிக்கிறேன் எல்லாம் முடிச்சிட்டேன் போறேன் ஒரு ஆக்சிடென்ட் நான் சரி, என்னுடைய வாழ்வின் சரித்திரம் என்ன சொல்லும், என்ன சொல்ல போகுது, தெரியாத ஒருத்தருக்கும் இல்லையா இல்லையா. அதான் நான் சொன்னேன், இன்றைக்கோ நாளை கொண்டு இருக்கிற நாம் நம்முடைய பேச்சு கொண்டிய திமிர் பயங்கரமாக இருக்கிறது. கத்துடைய சமூகத்தில் இதை ஆராய்ங்க, ஏனோ எதுக்கு ஒன்று சொல்லி நான் சொல்லல, நம்ம எல்லாருக்கும் நன்மை உண்டானால் நலமாயிருக்கு, அதனாலே நம்மளை ஆராய்வது நல்லது. 37 மற்றவர்களுக்கு குற்றவாளிகளை தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளை தீர்க்கப்படாதீர்கள், மற்றவர்களை ஐக்கியனுக்குள்ளாக உள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஐக்கியனுக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள், விடுதலை பண்ணுங்க.
கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரித்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார்.
இப்படி சொன்ன ஆண்டவர் கடைசி 46 இதெல்லாம் எழுதி போட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் எழுதி கொண்டு வந்து 46 வசனத்திலே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது என்ன, முதல்ல எழுதப்பட்ட வசனங்கள் இவைகள். முதல்ல ஆண்டவர் கடினமான வார்த்தைகளை எழுதிவிட்டு கடைசியில வந்து சொல்லுகிறார், நீங்க ஆண்டவரே ஆண்டவர் என்று கூப்பிடுறீங்கப்பா, ஆனா வார்த்தையின்படி நடக்கிறது இல்லையே, வார்த்தையை கை கொள்ளுகிறது இல்லையே, வார்த்தையை கொண்டு செல்லுகிறது இல்லையே, அதிலே நாம் நடக்கிறது இல்லையே, அதை நாம் பின்பற்றுகிறது இல்லையே, ஆனா ஆண்டவர் என்று புலம்புகிறோம், ஆனா ஜபம் பண்ணுகிறோம், ஆனா விழுந்து விழுந்து சொல்லுகிறோம், விழுந்து விழுந்து கேட்கிறோம், ஆண்டவரே 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 என்று சொல்றோம். ஆண்டவர் சொன்ன பாரு, மற்றவர்களை மன்னியாம மற்றவர்களை ஆசீர்வதிக்காம நீ எனக்கு புள்ளியாயிருக்க முடியாதே, புள்ளியாயிருக்க முடியாதே, எப்படிப்பா இல்லையா ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எல்லாம்,
இல்லப்பா நீ செய்யாதது, நீ நீ மன்னியாமல், நீ மறக்காமல், நீ மற்றவர்களை இறங்காமல், நீ எனக்கு தேவனுக்கு பிள்ளையாக இருக்க முடியாது என்று சொன்ன இல்லையா? இது எனக்கு இந்த நாளிலே காலமையிலே நம்முடைய என்னுடைய உள்ளத்திலே போடப்பட்ட வார்த்தைகள். இதுக்கு நான் இவ்வளவு நேரம் நான் பிரசங்கித்ததுக்கு ஒரு நோட்ஸ் கிடையாது, நீங்க வேண்டாம். எனித்தான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய நோட்ஸே இருக்கிறது. ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி என்று அதைத்தான் நான் பிரசங்கிக்க வந்தேன். அதுல நல்ல காரியங்கள் இருக்கு என்றால் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஓகே, ஒரே ஒரு சம்பவம். ஓகேயா? மத்தேயு 5வது அதிகாரம், இதுதான் என்னுடைய நோட் பண்ணிருக்கேன். மத்தேயு 5வது அதிகாரம் இதை நான் பிரசங்கித்த ஒரு சில பயசிட்டியில நான் பிரசங்கித்தேன் பரவாயில்ல. மத்தேயு 5வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிங்க.
நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
திருப்பி அந்த உப்பு வசனத்தை வாசிங்க.
நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது.
இந்த செய்திக்கு தலைங்க என்ன தெரியுமா? உப்பை போல ஆசீர்வாதமா இருங்க. உப்பு ஆசீர்வாதமா? பச்சை கச்சலப்பா, இத போய் ஆசீர்வாதம் பண்றீங்களே. உப்பை போல ஆசீர்வாதமாக இருங்க. அதான் என்னுடைய அந்த செய்திக்கு தலைங்க. உப்பு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, உப்பை புகழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உப்பு நல்லது, உப்பு வில உயர்ந்தது சொல்லி எத்தனை பேர் நீங்க புகழ்ந்திருக்கீங்க? ஒருத்தரும் புகழ்வது கிடையாது. உப்பை யாரும் கணக்கெடுப்பது கிடையாது. உப்பு என்ன சீனியம் கூட கணக்கெடுப்பாரு, ஆனா உப்பு கணக்கெடுப்பது கிடையாது. உப்பு ஒருவரும். ஆனா இந்த உப்பு உருவாக்கப்படுகிற விதம் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் தெரியும், பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டு அவ்வளவுதான். பிழை இருந்தா பேசாம இருக்க எடுத்து பாத்தி கட்டி வெயில காய வைத்து ஏதோ எல்லாம் செய்து கீது உப்பு கட்டியலாக எடுத்துக்கொள்வார்கள். சரிதானே? சுருக்கமாக சொல்லிட்டேன். ஓகேயா? ஓகே. அந்த அந்த உப்பு இரா பகலாக வெளியே இருக்கும், குளிருக்குள்ள இருக்கும். மழை பெய்தா நான் நினைக்கிறேன் அது கரைஞ்சி திருப்பி எது செய்வாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. மழைக்கு இருக்கும், நல்ல காத்து அடிக்க அடிக்க உப்பு தண்ட பாட்டுக்கே கிடக்கும் பாருங்க. மலையில குளிர்ல காட்டுல வெயில்ல, வெயில் கட்டாயம் தேவை இல்லையா? வெயில்ல வாட்டு வாட்டு உப்பை போட்டு வாட்டு வாங்க பாருங்க, வாட்டு வாங்க பாருங்க, வாட்டு வாட்டு அது இருந்துதான் ஆகணும் இல்லையா? எங்காவது உப்பை கட்டிட்டு கூட கட்டி இருக்காங்களா? எங்கேயாவது உப்புக்கு அர இது கட்டி போட்டு ஒண்ணும் இல்ல. உப்பு அப்படித்தான் உருவாக்குறது இல்லையா? எல்லாம் நிறைய வைத்து உச்ச வெயில்ல இருக்கும் பாருங்க, உச்ச வெயில்ல இருக்கும் பாருங்க, உச்ச வெயில்ல உப்பு காஞ்சு கொண்டு இருக்கும் பாருங்க. அது சில வேளைகள் அந்த வெள்ளை இருக்கு பாருங்க, அந்த வெண்மை வெயில்ல பல பலன் இருக்கும் பாருங்க, பார்த்த அருமையாக இருக்கும் இல்லையா? கண்ணுக்கு குளிர்ச்சியாக கூட இருக்கும் பாருங்க. சில ரத்தனக்கல்ல போல மினுங்கும் அது இல்லையா? அந்த இலங்கையில அந்த அந்த உப்பு செய்கிற இடத்துக்குள்ள வந்திருக்கு அந்த பாலம் ரங்காலயம் எந்த இடம்னு தெரியாது, அந்த இடத்துக்குள்ள நாங்க அதுல அங்காலயம் இங்காலயம் கட்டி இருப்பாங்க இல்லையா? அது ஜொலிக்கும் தூரத்துல இருந்து வந்தா சிறு 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 ஜொலிக்கும் பாருங்க உப்பு. ஆனா ஒருத்தருக்கும் அதை குறித்து ஒருத்தரும் அதை உங்களுக்கு உப்பு தெரியுமா, எங்க ஊர் உப்பு நல்ல டேஸ்ட் அப்படி இப்படி யாராவது காய்ச்சிருக்கீங்களா? இல்ல. அதை கணக்கெடுப்பது கிடையாது. ஆனால் எவ்வளவு கஷ்டத்தையும் எவ்வளவு காரியத்தையும் அந்த உப்பு வழியில அணுகி கொண்டாலும் அது தன்னுடைய டேஸ்ட்ல மாற்றமே கிடையாது. பாரு, அது இந்த வார்த்தையில பாக்கல, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணாம இருக்கிறது, வேற இடத்துல வேற சம்பவத்துல பார்த்தா டக்குன்னு கிளிக் பண்ணிக்கணும். அந்த உப்பு ஒரு நாள் சொன்னது கிடையாது. என்ன தெரியுமா? இங்க பாரு, நான் வெயில்ல இருந்தேன், நான் குளிர்ல நின்றேன், நான் காட்டு மலை எல்லாத்துல நின்றேன், ஆனா உப்பு நான் தரமாட்டேன், உப்பு உனக்கு கிடையாது. உப்புன்றது ருசியப்பா, உப்புன்றது கச்சாலும் அதுக்கு ஒரு ருசி, அது அதுட்டு ருசி, அதுதான் அந்த ருசியை நான் கொடுக்க மாட்டேன். சில போல நீங்க இப்படி செய்யுங்களே, இப்படி யோசிங்களே, உப்பு எல்லாம் காட்டுறோம், அது வெயில்ல குளிர்ல எல்லாம் இருக்கிறப்ப அது சொல்லுது நாளையில இருந்து உப்பு கிடையாது உனக்கு, என்ன 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 சீனி தான் கிடைக்கும் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு உப்பு சொல்லுது, பாரு நான் தான் வெயில்ல நிக்கிறேன், உனக்கு உப்பு கிடையாது, சீனி தான் எனக்கு கிடைக்கும், என்ன செய்வீங்க? செய்கிறவன் என்ன செய்வான்? இல்லைங்க. அந்த உப்பு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் அது தன்னுடைய சுபாவத்தை அது கொடுக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரி, இது ஒரு பக்கம் இல்லையா? நான் சீக்கிரத்தில் முடிச்சிடும், கொஞ்சம் பேசுறேன். மற்ற பக்கத்தில் ஒப்ப குறிச்ச மற்ற பக்கத்தில் என்ன செய்யறோம்? இன்னைக்கு உங்களோட வீட்டுல ஒரு கெஸ்ட் கூப்பிடுறீங்க, நல்ல ஒரு கெஸ்ட்,
ஆறு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு கெஸ்ட் ரெண்டு வைங்க, உங்களுக்கு விரும்பின நண்பன் ரெண்டு வைங்களேன். பெரிய நண்பர்களை கூப்பிட்டா சில பேர் முதல்ல அடிச்சு கேட்பாங்க, என்ன இறைச்சி வேணும், என்ன மீன் வேணும், என்ன மரக்கறி வேணும், என்ன வேணும் முதல்ல கேட்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. இல்ல எனக்கு ஒரு நண்பன் இருக்கான் கூப்பிட்டு கேட்டா சிந்து பிரியாணி சொல்லி ஒன்று இருக்குது இந்தியாவில, சிந்து பிரியாணி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். போட்டு எல்லாம் கிண்டுக்கு நண்டு கிண்டி கோழி எல்லாம் அதுக்கு போட்டு கிண்டுக்கு நண்டு கிண்டி போட்டு சட்டி வைக்கணும், அதுக்கு பேர சிந்து பிரியாணி. நான் சிந்து பிரியாணி ஓகே வா சிந்து பிரியாணி செய்ய வேண்டுவா இல்லையா. ஆகி நான் தேவையானது என்ன இப்ப சொல்லியாச்சு, இப்ப நான் வர்றேன்னு சொல்லுங்க, நான் வர்றேன்னா ஓகே அங்களுக்கு அடிச்சு சொல்றேன், அங்கு எனக்கு பூசணிக்காய் வேணும், எனக்கு கத்திரிக்காய் வேணும், எனக்கு பைத்தங்காய் வேணும், எனக்கு ஒரு பத்து கறி தேவை, பத்து கறி இறைச்சி தேவைன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க, இதுல நல்ல ஒரு காரியம் இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப எல்லாம் ஆண்டி அங்கிள் எல்லாம் சேர்ந்து சமசமயம் சமைச்சு நான் அவங்களோட வீட்டை போறேன். வீட்டை போனா எல்லாம் அடுக்கி இருக்கிறாங்க, எல்லாம் அடுக்கி இருக்கிறாங்க, எல்லாம் போட்டு சாப்பிடுறேன். சாப்பிட்டு கேட்கிறேன், அங்கிள் இது யார் சமைச்சது, அண்டி சமைச்சா, ஓகே இதுக்கு யாரு இந்த கறி வெட்டினது, அவங்க தான், இது யாரு அவங்க செய்தாங்க, இது யாரு இப்படித்தான் இப்படித்தான் தம்பி இது பொறுத்து எடுக்கிறேன்னு எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன கேட்பேன் தெரியுமா, அங்கிள் இந்த பைத்தங்க எங்க பண்ணீங்க, நல்லா இருக்கிறது, நல்லா முறுபுறண்டு பைத்தங்க விருப்பமே இல்ல பரவாயில்ல, பிளாகட்டை எங்க பண்ணீங்க, அது அப்படின்னா பூசணிக்காயா நல்லா இருக்குது, என்ன இப்படி மஞ்சள் பூசணிக்காய் இப்படி இருக்கு, ரெண்டு இருதயத்தை விட்டு புகழ்றேன், எல்லாம் சொல்றேன். நல்ல சாப்பாடு பாருங்க, உண்மையிலேயே நல்ல சாப்பாடு தான் இல்லையா. சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சு இவ்வளவு நேரம் புகழ்ந்தது யார தெரியுமா, இறைச்சி பைத்தங்க பூசணிக்க செய்தால் வேற ஏதோ எல்லாரும் அங்க இருக்கு, எல்லாரையும் புகழ்ந்தாச்சு. நல்லா இருக்கு, இந்த தூளா ஓ நல்ல தூள் உரைக்குது இல்லையா, சில பேருக்கு உரைப்பு சில பேருக்கு நல்லா இருக்குது இல்லையா, நல்லா இருக்குது பாருங்க. ஆனா ஆனா இந்த உப்பை மாத்திரம் அதுக்கு போடாம இருந்திருந்தா போன கெஸ்ட் கண்ணை மூடித்து வெளியே வந்திருப்பார். உப்பு இல்ல பண்டம் குப்பையில தான், கொஞ்சம் உப்பு போட்டாலே பெரிய பிரச்சனை ஆயிருது இல்லையா, கொஞ்சம் உப்பு போட்டாலே. ஆனா என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, இவ்வளவு நேரம் புகழ்ந்தது எல்லாம் எதை தெரியுமா, அந்த கீரை இந்த கீரை, ஆனா பச்சையா தின்னா ஒருத்தனி சாப்பிட மாட்டான் இல்லையா. சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா உப்பு யாரும் புகழ்ந்ததே கிடையாது. எங்கேயாவது நீங்க எங்கேயாவது கெஸ்டா போய் பிரதர் நீங்க போட்ட உப்பு இருக்குது அது ரொம்ப நல்லது சொல்லி இருக்கீங்களா, ஐயோ 80 வயசு 75 வயசு இத்தனை வருஷமா இருக்கிறீங்க சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நீங்க போட்ட உப்பு இருக்கு அது எந்த கடையில வேண்டும் நீங்க சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆனா எவ்வளவு துன்பத்தை அந்த உப்பு அனுபவித்தாலும் தன்னுடைய அந்த சுபாவத்தில் அது குறைவு வைக்கல. சரி உப்பு அடுத்த பக்கத்தில் எடுங்க, நீங்க உப்பாவை எடுக்கிற பொழுது அது எப்படி இருக்கு தெரியுமா, கட்கண்டு நல்ல வெள்ளையும் பளபளண்டு இருக்கும் பாரு. முதலாவது அந்த உப்பை உள்ள இதுக்குள்ள போட்டோம்னு அது என்ன செய்யுது தெரியுமா, என்ன செய்யுது தெரியுமா, தன்னைத்தானே அழிச்சு போடுகிறதாக இருக்குது, தன்னைத்தானே அழிச்சு போடுது, தன்னைத்தானே விட்டு விடுது. ஏன் தெரியுமா, மற்றவங்க ருசியா சாப்பிடணும் பாரு, மற்றவங்க நல்லா இருக்கணும் பாரு, அதனால நான் உப்பு என்ன சொல்லுது கரைஞ்சு போயிடுறேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் கரைஞ்சே போயிடுறேப்பா, மற்றவங்க நல்லா இருக்கட்டு, விருந்து நல்லாக இருக்கணும். ஆண்டவருடைய மனவாட்டி பைரங்க அவருடைய திருமணத்தில் பெரிய விருந்து விருந்து இருக்குது பாருங்க, அப்பொழுது விருந்துல அந்த மனவாட்டியுடைய கல்யாணத்துல விருந்துல சாப்பாடு ரம்யம் எல்லாம் ஆண்டவர் எங்களை தான் பார்ப்பார், நாங்க தான் அங்க கெஸ்டுகள், எங்களை தான் பார்ப்பார் ஆண்டவர், யோ எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி. இங்க மற்றவங்க நல்லா சாப்பிடு, இந்த உப்பு என்ன செய்து தன்னை கரைச்சு போடுது. ரெண்டாவது அவருடைய கலர் எல்லாம் மாறி போயிடும், வெள்ளையா இருக்கும் திடீர்னு பார்த்தா பச்சையா இருக்கும், மஞ்சளா இருக்கும், சிகப்பாக இருக்கும். நீ இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாருங்க, ஒரு ஆளோட பச்சையா போனா தான் பச்சையா இருக்கலாம், ஒரு ஆளோட மஞ்சளா நின்னதான் மஞ்சளா இருக்கலாம், என்ன செய்ய வர வழி இல்லை இல்லையா. உப்பு என்ன செய்யுது, தன்னுடைய கலரையே மாத்தி விடுது பாருங்க, தன்னுடைய கலரே மாத்தி விடுது பாருங்க. எல்லாத்துக்கும் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா, வர்ற கெஸ்ட் சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. இதுல எந்த கறிக்கும் ஒரு காரியத்தை குறைச்சு நீங்க போடலாம், ஆனா உப்பு மாத்திரம் நீங்க குறைச்சு போட முடியாது. சரிதானே, சரிதானே சமையல்காரர்களே, சரிதானே. ஆக நான் என்ன சொல்றேன் தெரியுமா, உப்பை போல ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளு. எவ்வளவு கஷ்டம் உனக்கு வந்தாலும் உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதத்துல குறைவு வைக்காதே. வணங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி. எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய துயரத்தை நீ கற்றுக்கொண்டாலும், உன் வாழ்க்கையில அழைத்தாலும் அடித்தாலும், உன்னிடத்துல இருந்து புறப்படுகிற ஆசீர்வாதத்துல குறைவு வைக்காத. ஆண்டவரிடத்தை நான் இதுல முதல்ல பார்த்தது, அவர் கனிகள்னாலே அவருடைய மரத்தை அறிந்து கொள்கிறேன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதுதான் என்னுடைய முதல் தடவை. இது எனக்கு நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த பக்கத்தை எடுத்துறேன். அதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த கனிமரம் கூட கஷ்டம், துன்பம், வேதனை, மழை, குளிர் எல்லாத்திலையும் நின்று கல்லறி வேண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க, இந்த மரங்களை எல்லாம் பிப்பாங்க சில பேர், பிச்சு உரிச்சு தொங்கிட்டு இருக்கும். ஆனா அதை தன் காலத்துல கனி கொடுக்கறத விடவே விடாது, கொடுத்தேதான். என்னுடைய வேலை, என்னுடைய சுபாவம், நான் அதை செய்யணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை. அதனால நீ ஒரு உப்பா இருந்துக்க, மற்றவங்க நல்லா இருக்க, மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க, நீ ஒரு உப்பா இருந்துக்க, ஒரு கனிமரமா இருந்துக்க. அநேகர் புசிக்கட்டுக்கும் வந்து, அநேகர் உன்னண்டை புசிக்கட்டுக்கும் இல்லையா. கனி இல்லாத ஒரு மரத்தை ஒருவரும் தேட மாட்டாங்க, ஒருத்தரும் வரமாட்டாங்க, கிட்டவே வரமாட்டாங்க. ஒரு கனிமரத்துல புறா என்ன, பறவைகள் இருந்து மனுஷர்கள் வரைக்கும் தேடி வருவார். ஏன்? இந்த மரத்தினாலே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா இந்த மரம் துன்பத்திலையும் துயரத்திலையும் வேதனையிலையும் நின்றத ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஒரு கனி வென்ற கடையில போய், யாராவது நீங்க இந்த மரத்தை குறிச்சு கேள்வி கேட்டிருக்கீங்களா? இந்த பாருங்க, இந்த மரம் எப்படிப்பட்டது, இந்த மரம் நல்ல மரமா? இல்ல, எல்லாரும் கனியை அப்படி எடுத்து வச்சு அப்படியோ நல்லா இருக்கு இல்லையா, இங்க ஜெர்மன்ல வெட்டி டேஸ்ட் பண்ண எல்லாம் கொடுப்பாங்க உடனே உடனே. இல்ல, நான் டேஸ்ட் பண்ணுங்க, நல்லா இருக்குது, டேஸ்டா இருக்கு, என்ன கனி, என்ன இது. ஆனா அந்த மரத்தை குறிச்சு யாரும் விசாரிப்பதில்லை. அந்த மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பலர் அடி அடி அடிச்சு உடனே சில கொம்பு தொங்கும் பாருங்க. ஆனா அது தன் காலத்துல தன் கனியை கொடுக்கும், கொடுக்காம விடவே விடாது. ஆனா சந்தையில போய் நாங்க என்ன கேட்கிறோம், நல்ல கனி, நல்ல பழம் தாங்க. யாராவது நல்ல மரத்துல இருந்து புடுங்கின கனி தாங்கன்னு கேக்குறது இல்ல, நல்ல கனி தாங்க, நல்ல பழம் தாங்கப்பா, நல்ல பழம் தாங்க எனக்கு. ஆனா எங்கேயும் அதுல கேட்டிருக்காது, எத்தனை வருஷமாக இந்த மரம் இந்த குளிர்ல நின்றது, இந்த வெயில நின்றது, இப்படி இப்படி இருந்தது, சரியான கஷ்டத்து மத்தியில இந்த கனி புடுங்கப்பட்டதுன்னு சொல்லி ஒண்ணும் பெறல. அந்த கனி எல்லா புகழ்ச்சியையும் எடுக்கும், மரமோ ஒருவராலும் அறியப்படாமல் இருக்கும். விளங்குறதா, விளங்குறதா? ஆகினால மறைந்திருந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறவர்களாக இருங்க. இதுல தொட்கால நீங்க நல்ல சம்பவம், தொட்காலை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அருமையான ஒரு சம்பவம். தொட்கால் இருக்கும் வரைக்கும் ஒருத்தருக்கும் சபையில தொட்கால தெரியாது. விளங்குச்சு? இங்க இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் எங்களை விட நன்மை செய்கிறவர்களாக இருக்கலாம், எங்களை விட நல்லது செய்கிறவர்களாகவும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. தொட்காலம் அப்படி இருந்தால், அவர் மறைந்திருந்த ஒரு மனுஷி, மறைந்திருந்து ஏழைகள் எளியவர்கள் என்று கண்டு கொடுத்து கொடுத்து எல்லாம் செய்துட்டு இருந்த மனுஷி ஒரு நாள் டபார்னு செத்து போயிட்டா. அவரை கூட்டம் ஜனஞ்சியோ இவ்வளவு பேர் இருந்தாங்க, இந்த மனுஷி ஒன்றுதான் என்ன விசாரிச்சது, இந்த மனுஷன் மறைந்திருந்து ஆசீர்வாதமாக இருங்கப்பா. ஒரு நாள் கத்தர் வருவார், அன்றைக்கு உன்னை தேவன் எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துவார், அன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாக உன்னை நிறுத்துவார் தேவன். நபார், இதுதான் இந்த மனுஷி, இதுதான் இந்த நபர், இவர்தான் இந்த ஆள், இவர்தான் இந்த காரியம் சொல்லி இன்றைய நாள் இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில இருக்கிற இந்த காரியத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. ஒரு நாள் வரும், அன்றைக்கு தேவன் தனித்தனியா கூப்பிடுவார். இந்த கற்பனை கதை உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்ன, நான் இப்படி இப்படித்தான் சபை இருக்கும் என்னுடைய நம்பிக்கை. நான் முடிச்சிடறேன். என்னுடைய நம்பிக்கை இப்படித்தான் சபை தேவனுடைய சமூகத்தில் இருக்கு. தேவன் வந்து தூதர்களோடு எல்லாம் அமர்ந்திருப்பார், சாரணன் இருக்கு எல்லாம் எக்கால சட்டங்கள். எனக்கு எனக்கு இந்த கடந்த நாள்ல யோசிச்சு, இந்த எக்கால சத்தம் எப்படி இருக்கும் என் காதுக்கு, கிறிஸ்துவின் வருகையினுடைய எக்கால சத்தம் எப்படி இருக்கும் சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். யோசித்து பார்த்தேன், அந்த சத்தம் எப்படி இருக்கும் சொல்லி. அவர் வந்திருக்கிற பொழுது அவர் ஒவ்வொருத்தர அழைப்பார் இல்லையா, வாயா வாயா வாயான்னு சொல்லி இல்லையா. என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன தெரியுமா, நான் ஒரு பிரசங்கின்றபடியினால என்னைத்தான் முதல்ல அவர் கூப்பிடுவார் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இல்லையா. ஆனால் அது மாறாக நடக்கும் என்பதிலே நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. விளங்குறதா? என்னை விட கஷ்டப்பட்டவர்கள், என்னை விட துன்பப்பட்டவர்கள், என்னை விட வேதனைப்பட்டவர்கள், என்னை விட கத்தருக்கு உண்மையாக இருக்கிற உண்மை உள்ளவனைத்தான் ஆண்டவர் தர்றார். ஊழியம் செய்யறவன கிடையாது, என்ன கிடையாது, ஆண்டவர் உண்மை உள்ளவனை தர்றார். யார் உண்மை உள்ளவன்தான் முக்கியம் இல்லையா, அதுவும் கொஞ்சத்துல உண்மை உள்ளவன்தான் ஏசி தர கணக்கே இல்லை. இன்னைக்கு கணக்கு உண்மையாக இருந்தா பெரிய பிரச்சனையே இல்லையா, கொஞ்சத்துல உண்மையாக இருந்த இந்த அளவில் இருந்த இந்த கொஞ்சத்துல இருக்கு கொஞ்சம் அவ்வளவு காணும் இல்லையா, அவனை முதல்ல கூப்பிடுவார் இல்லையா. அதுல இங்க இருக்கிற யாரா இருப்பீங்களோ எனக்கு தெரியாது இல்லையா. அப்ப எனக்கு கோபம் வராது இருப்பதாக. அன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட பொழுது எனக்கு கோபம் வராது இருப்பதாக. ஏன் தெரியுமா? இவ்வளவு ஊழியத்தை செய்தேன், இவ்வளவு பிரசங்கிச்சேன், இவ்வளவு காரியத்தை செய்தேன், கடைசியில வந்தது யார் தெரியுமா? அந்த சீட்ல அங்கங்க கண்ணு பின்னுக்கு இருந்தவங்க, கடைசியில இருந்தவங்க, ஆண்டவர் கூப்பிட்டு கைதட்டு, தாசன் கைதட்டு என்றா நல்லா தான் இருக்கீங்க இல்லையா? என்னுடைய கற்பனை இது, கற்பனை எல்லாம் சத்தியமாவும் சொல்லி இல்ல, என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கம், என்னுடைய மண்டையில ஓடுகிற சில காரியங்கள் அவ்வளவுதான். ஆனா நல்லா எல்லாம் வழிச்சு சொல்லலாம் இருப்போம் இல்லையா, எல்லாம் அந்த மாதிரி வந்து நிற்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் கூப்பிடுகிறதுலயும் கொடுக்கப்படும் கிரீடத்திலையும் வித்தியாசங்கள் இருக்கிறது. வித்தியாசம் அது ஆச்சரியமா இருக்கு. வந்தனா அந்த நாளை இன்னைக்கு எவ்வளவுக்கு வர்ணிச்சாலும் வழங்கார் இல்லையா? ஆகையினாலே யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் ஒரு காரியம் பாருங்க, ஏறி எரியன்ற ஒரு மனுஷன் எரிகிறதுனாலதான் மற்றவன் அதிலே வாசம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அவன் கஷ்டப்படுகிறதுனால மற்றவன் என்ன செய்யறான்? சுத்தி திருறான். அவன் அநேகர் வந்து அவனுடைய வெளிச்சத்திலே உலாவ வாஞ்சியா இருந்தார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. அநேகர் வந்து என்ன செய்யறாங்க? சில பேருக்கு விருப்பம் இல்லையா, அந்த பிரதர், அந்த சிஸ்டர், அந்த குடும்பம், அந்த அங்கெல்லாம் பாக்காதேப்பா, உன்னப்பா உன்னப்பா. அநேகர் அங்கங்க பாக்குறதுனாலதான் பிரச்சனையே இல்லையே, உன்ன பாத்துக்க இல்லையா. யோவான் எரிந்து பிரகாசிச்சான், நீ எரிந்து பிரகாசிக்கிறியா? அவ்வளவுதான் கதை இல்லையா. யோவான் தன் எரிந்து பிரகாசித்தான். ஒரு மெழுகுதிரி எடுத்து வச்சுட்டு கொளுத்தி விடுங்க பாருங்க, வெளிச்சம் பிரகாசிக்க பிரகாசிக்க அந்த மெழுகு தன்னை அழிச்சு கொண்டே போகும் பாருங்க, அழிச்சு கொண்டே போகும். இதான் நான் எடுத்தேன் இந்த மெசேஜ், நான் கணக்க விவரித்து பிரசங்கிக்கல, எனக்கு விருப்பம் இருந்தபடினால அதை சொல்லிட்டேன். எரி எரியன்னு அறிகிறான், எரி எரியன்னு அறிகிறான், எரி எரியன்னு அறிகிறான். வெளிச்சம் எல்லாரும் வாழுகிறார்கள், எல்லாரும் நடந்து போறாங்க இல்லையா, அநேகர் வெளிச்சத்தில். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிலருக்கு ஒரு சில குடும்பங்களோட உறவு வச்சிருக்கு நல்ல விருப்பம். ஏன்? ஏதோ அவங்க நல்லா இருப்பாங்க, சாக்கு சுக்கன் இருப்பாங்க, சில பேர் டக்கு டக்கு அலட்டி கொண்டே இருப்பாங்க, அவங்களோட இருந்து கதைக்கிறதுக்கு. ஏன்னா அது அது ஒரு நல்ல ஒரு தன்மையை காட்டுகிறபடினா. யோவான் எரி எரியன்னு இருந்தான், எரி எரியன்னு இருந்தான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. நாம எரிந்து பிரகாசிக்கிறோமா? நம்முடைய வெளிச்சத்துல பலர் சுத்தி வர்றாங்களா? ராஜாக்கள் உன்னுடைய வெளிச்சத்துக்கு ஓடி வருவார். வர்றாங்களாப்பா? வர்றாங்களா சொல்லுங்க, வர்றாங்களா? என்னுடைய வாழ்விலே, என்னுடைய வெளிச்சத்திலே நாலு பேர் வந்திருந்த பிரதர் சிஸ்டர் என்று சொல்லி யாராவது கதைக்கிறாங்களா? இல்லையா? உப்பை போல ஆசீர்வாதமாக்கிறீங்க, ஒரு கனிமரத்தை போல ஆசீர்வாதமாகிறீங்க, ஒரு ஒளியை போல, ஒரு விளக்கை போல ஆசீர்வாதமாகிறீங்க. அதை விட முதல்ல நான் பார்த்த வசனங்களை மறந்துடாதீங்க. ஆண்டவர் தான் கேட்கிற ஜனங்களுக்கு இதை சொன்னார், கவனித்து கேட்கிற ஜனங்களுக்கு இதை சொன்னார். ஹாலலோய்யா. தேவன் சமத்தில் இருந்திருப்போமா? ஹாலலோய்யா. கண்களை மூடி இந்த வார்த்தைக்கு ஒரு தரசு ஒப்புக்கொடுங்க. நான் பார்த்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய இருதயத்திலே அப்படியே சல் சல்லுண்டு இப்பவும் எரிந்து கொண்டே இருக்கு பாருங்க. அந்த வசனம் அப்படியே அப்படியே அந்த வசனத்துக்கு நான் என்ன ஒப்புக் கொடுத்து அப்படியே மாறிட்டா அதுவே மேன்மையானது இல்லையா? ஹாலலோய்யா ஹாலலோய்யா ஹாலலோய்யா.